குருநாதர் இதிலே நம் துருவத்தின் வழி, அதாவது பூமியினுடைய துருவத்தின் வழி, நேர்கோட்டில் இருக்கும் துருவ நட்சத்திரத்தின் ஆற்றலை நாம் எவ்வாறு பெற வேண்டும், அதை நமக்குள் சேர்த்து எவ்வாறு இருளை போக்க வேண்டும், உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக பிறவியில்லா நிலையை எப்படி அடைய வேண்டும் என்று அந்த தியானிக்கக்கூடிய முறைகளை அது உணர்த்துகின்றார். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் 27 நட்சத்திரங்களும் கோள்களும் அது வெளிப்படுத்தும் உணர்வுகளை சூரியன் தன்னுடைய பாதரசத்தால் மோதி அதில் உள்ள விஷங்களை பிரித்து ஒளியின் சுடராக பேரருள் பேரொளியாக இந்த பிரபஞ்சத்தை ஒளிமயமாக்குகின்றது. இதை போன்ற அகஸ்தியன் அவருடைய தாய் கருவில் இருக்கும் பொழுது அந்த தாய் நுகர்ந்தவ நஞ்சினை வென்றிடும் மூலிகை மனங்கள் பச்சிலைகள் இதையெல்லாம் அவன் உடலில் அணுக்களாக விளைந்து உடல் அதாவது குழந்தையாக பிறந்த பின் அவன் உடலிலே இயற்கையாக இந்த சக்திகள் விளைந்திருப்பதனால் நஞ்சை வெல்லக்கூடிய சக்தி அவனுக்கு அந்த பிறவியிலே இது கிடைக்கின்றது. ஆக அவனுடைய வளர்ச்சியில் தனது 5வது வயது வரும்பொழுதுதான் நம் பூமி அந்த துருவத்தின் வழியாக இந்த மண்டலத்திலிருந்து வருவதை பிரபஞ்சத்திலிருந்து வருவதை அது கவர்கின்றது, அதை உற்று பார்க்கின்றான். ஆக உற்று பார்க்கப்பட போகும்போது இவனுக்குள் இந்த உடலுக்குள் நஞ்சை வெல்லக்கூடிய அந்த மனங்கள் அவனுக்குள் அணுக்களாக விளைந்திருப்பதால் அந்த சூரியன் எப்படி அந்த நஞ்சை வென்று ஒளியாக ஒளி சுடராக வீசுகின்றதோ இதை போன்று அகஸ்தியனுக்கும் அந்த நஞ்சை வெல்லக்கூடிய உணர்வுகளாக அவன் துருவத்தின் வழி உள்ளே வரும் அத்தனை உணர்வுகளையும் அதாவது தாவரங்கள் கல் மண் இவைகளுக்கு எப்படி சத்துக்கள் கொடுக்கின்றது, பூமி மனிதனுக்கும் எப்படி கொடுக்கிறது என்பதை இதையெல்லாம் கண்டறிந்து அவனுக்குள் அந்த நஞ்சை வெல்லும் உணர்வுகள் இருப்பதால் அதையெல்லாம் அவன் பரிபூர்ணமாக அறியும் நிலையாக பெறுகின்றான். ஆகையினால்தான் அவன் அந்த 5வது வயதில் இந்த பூமியினுடைய துருவப்பகுதி வழி வரும் சக்தி வாய்ந்த உணர்வுகளை உண்மையை உணரக்கூடிய திறன் பெற்று அந்த நஞ்சை வென்ற ஆற்றல் பெற்றதனால் தான் அவன் துருவன் என்று காரணம் பின்வந்தோர் வைக்கின்றார்கள். ஆக அந்த துருவன் பெற்ற அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை நாமும் பெற்றோம் என்றால் அவன் சென்ற பாதையில் அந்த நஞ்சை வென்ற நிலையில் உணர்வை ஒளியாக மாற்றிய நிலைகளை நாம் பெற முடியும். ஆக இதை நாம் அதாவது நம் தியானத்தில் அந்த அகஸ்தியன் அவன் துருகவன் ஆகும் பொழுது அந்த துருவத்தின் வழி கவர்ந்த அதே வழியில் நாமும் சென்று நம் நினைவலையில் அங்கே அவன் கணவன் மனைவியாக இணைந்து துருவ நட்சத்திரமாக இருக்கும் அந்த உணர்வுகளை நாமும் பெற்றோம் என்றால் அவன் சென்ற எல்லையை அந்த ஈர்ப்பு வட்டத்தில் இருக்கும் சப்தரிஷி மண்டலை நாம் எளிதில் பெறலாம் என்பதையே இதில் விரிவாக்கமாக நமக்கு உபதேசிக்கின்றார்கள்.
நரசிம்மா தீமை என்று உணர்வு வந்த பின் நம் உடலுக்குள் போகாதபடி இது முன் இங்கே விளக்க வேண்டும். அப்படி தீமைகளை நாம் நீக்கி நீக்கி உணர்வு நுகர்ந்தால் நாம் உயிர் எப்படி ஒளியாக இருக்கின்றதோ அதே போல உணர்வுகள் அனைத்தும் ஒளியாகின்றது. அப்படி நிலை பெற்றவன் தான் கல்கி, அப்படி நிலையானதுதான் துருவ நட்சத்திரம். அதை போல அதை பின்பற்றி எவர் சொல்லுகின்றனரோ அதற்கப்புறம் பிறவி இல்லை, அந்த ஒளியின் சரீரமாக வாழுகின்றனர். அதை பின்பற்றி சென்றவர் அனைத்தும் இன்று சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டு உள்ளார். இப்படி பெற்றவன் தான் அகஸ்தியன். தாய் கருவிலே பெறும்போது விஷத்தின் தன்மை கொண்டு தாய் விஷங்களிலிருந்து தப்பிக்க எடுத்துக்கொண்ட உணர்வுகள் தாய் கருவிலே வளையப்படும் போது விஷத்தை முறித்திடும் சக்தி பெறுகின்றான். அப்போ அவன் இருக்கும் இடம் பாம்பு இனங்களும் மற்ற உயிரினங்களும் வருவதில்லை. அப்போ அவனுடைய நிலைகள் தாவர இனங்கள் இயக்கத்தையும் மற்றதையும் பொருளை அறிகின்றான். அப்படி அறிந்து வளர்ந்தவன் தான் பூமிக்கு எப்படி இந்த சக்தி கிடைக்கின்றது, இந்த செடிகொடிகளுக்கு எப்படி கிடைக்கின்றது என்றும் நமது பூமி துருவப்பகுதியிலிருந்து வான்வீதியிலிருந்து எழுத்து நாம் சத்து கொடுக்கிறது என்று அறிகிறார். அதனால்தான் அவனை துருவன் என்று பேர் வைக்கின்றான், அகஸ்தியன் துருவனாகின்றான். அப்போ சூரியன் நடக்கும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் அறிந்து உணர்ந்து தனக்குள் இது வளர்க்கிறான். அப்ப நமது பூமி துருவத்தின் வழியிலிருந்து நம்ம பூமி கொண்டு வர்றதே இவனிடம் விஷத்தை ஒடிக்கக்கூடிய சக்தி இருப்பதனால் சூரியன் எப்படி தனக்குள் வரும்போது விஷத்தை நீக்கிவிட்டு தன் உணர்வை பாதுகாக்காகின்றதோ இதை போல உற்று பார்க்கும் உணர்வுகள் அனைத்தையும் விஷத்தை நீக்கும் சக்தியாக இவன் உடலில் விளைகின்றது. ஆக எல்லா பொருளும் அறியும் சக்தி பெறுகின்றான். அப்படி வரும்போதுதான் திருமணமாகி தன் மனைவிக்கும் அதை எடுத்துச் சொல்லுகின்றான். தான் கண்ட உண்மைகளையும் மனைவியின் செய்திகளை கேட்டு அந்த உணர்வு கணவன் சொன்னதை கேட்டு நுகர்ந்து இந்த உணர்வுகளை வளர்த்துக் கொண்டு கணவனால் தான் பெற்ற நிலை கணவன் உயர வேண்டும் என்று தான் சொன்னதை மனைவி கேட்டது என்று அந்த உணர்வுகள் இருவருமே ஒருவருக்கொருவர் மதித்து நடந்தனர். இப்படி வளர்ச்சியடைந்த நிலைதான் அந்த இரு உயிரும் ஒன்றாக எண்ணி அந்த பேரருளை இருளை அகற்றும் உணர்வின் அணுக்களாக விளைவித்து இந்த உடலுக்கு சென்ற பின் எந்த துருவத்தை எல்லையாக வைத்தார்களோ அதன் ஈர்ப்பு வட்டத்தில் போய் இந்த துருவ நட்சத்திரமாக இருக்கின்றனர். நம்ம பூமிக்கு வருவதை அனைத்தையும் ஒளியாக மாற்றிக் கொண்டிருக்கின்றன. அதிலிருந்து வெளிப்படும் உணர்வை சூரியன் கவர்ந்து வருகின்றது, நமது பூமி துருவ பயிர் கவர்ந்து நம்ம பூமியில் பரவ செய்கின்றது. ஏனென்றால் காலையில்தான் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் வெளிப்படுவதை நமது பூமி அது கவர்ந்து அந்த நேரம் அதிகமாக செலுத்துகிறது. ஏனென்றால் துருவத்தின் நேராக அது இருப்பதனால் மற்ற நேரம் அந்த துருவத்தை விட்டு மாறிவிடுகின்றது. ஆனால் அந்த துருவத்திலேயே தான் அது இருக்கும். நமது பூமி மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் அந்த துருவ பயிர் வரப்படும் போது நாம் நுகர்ந்தம் என்றால் அந்த சக்தியை நாம் எளிதில் பெற முடியும். அப்படி பெற்றவர்கள்தான் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் இன்றும் சப்தரிஷி மண்டலங்களாக ஆறாவது அறிவு கொண்டவர்கள் ஏழாவது நிலையில் பெறுகின்றனர். ஆகவே மனிதனின் வளர்ச்சியில் இந்த உடலுக்குள்ளே உணர்வின் தன்மை உயிர் எப்படி இருந்ததோ இந்த உணர்வு போல ஒளியின் உணர்வாக மாற்றி சென்றவன் முதல் மனிதன் மனுஷன் துருவனாகி துருவ நட்சத்திரமானது. ஆகவே நாமும் அவர்கள் வழியில் நாம் செயல்படுத்தினோம் என்றால் நமது வாழ்க்கையில் வரும் இருளை மாற்றி உயிரை போல உணர்வினை ஒளியாக மாற்றி இனி நாம் உடல் இந்த உடலையே ஒளியாக மாற்றிக் கொள்ளலாம். மனிதனால் தான் முடியும். ஆகவே இந்த மனிதனான பின் இனி தெரிவிலான நிலைகள் அடைந்த அதன் வழியில் நாம் சென்றோம் என்றால் அங்கே சென்று அடையலாம்.
குருநாதர் இதிலே இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்பதற்குண்டான விளக்கங்களை கொடுக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் நாம் நமது எல்லை எது என்று நாம் தெளிவாக வகுத்துக் கொள்ள வேண்டும். அந்த எல்லையை வகுத்துக் கொண்ட பின் அதன் நிலையை அதை அடைய நாம் இச்சைப்பட்டு அதன் வழி சென்றால் அது நமக்குள் கிரியையாகின்றது. இந்த மனித வாழ்க்கையில் நம் குடும்பத்திலும் சரி, தொழிலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருடன் நாம் பழகுகின்றோம். சந்தர்ப்ப வசத்தால் குடும்பத்தில் பிள்ளைகளோ நாம் எண்ணியபடி நடக்கவில்லை என்றால் நாம் நல்லது செய்தோம், இவர்கள் இப்படி இருக்கின்றார்களே, அல்லது என் தொழிலில் இப்படி ஏமாற்றுகின்றார்களே, அல்லது என் உடலில் நோய் வந்துவிட்டது, அல்லது பாசம் கொண்டோர் மற்ற உடலில் நோய் வந்துவிட்டது என்றால் நம்முடைய எண்ணங்கள் திசை மாறுகின்றது. இப்படி வாழ்க்கையில் பல உணர்வுகள் தொடர்ந்து ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டேதான் இருக்கின்றது. அது கடலிலே நாம் செல்லும் பொழுது எப்படி அலைகள் அது ஓயாது மீண்டும் மீண்டும் அது அலைகள் வந்து கொண்டே இருக்கின்றதோ இதை போன்று இந்த வாழ்க்கையிலும் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆக நாம் இந்த அலைகளை பிளந்து அதற்குண்டான சரியான துடுப்பை வைத்து நாம் அதிலே அந்த அலைகளை பிளந்து நாம் சென்றால் எந்த எல்லையை, எந்த பாதையில் நாம் எந்த நிலையை அடைய வேண்டும் என்ற நிலையை செல்ல முடியும். ஆக அதை போன்றுதான் இந்த வாழ்க்கையில் நாம் இந்த உடலுக்கு பின் நாம் என்றுமே அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் அந்த சப்தரிஷி மண்டலங்களோடு இணைந்து அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று இந்த எல்லையை வகுத்து கொண்டோமே என்றால் இந்த வாழ்க்கையில் அதையே நாம் லட்சியமாக வைத்து அந்த நிலையை அடைய வேண்டும் என்ற இச்சையை நமக்குள் வளர்த்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த அருள் உணர்வுகளை பெறும் அந்த சந்தர்ப்பமாகவே நமக்குள் அது கிரியையாகும். அதற்குண்டான பாதையையும் அந்த நல்ல சிந்தனைகளையும் ஞானங்களையும், அதாவது இதை உதயம் என்று சொல்லலாம். உதயம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீமையான நிலைகள் சந்திக்கப்பட போகும்போது எப்படி அந்த தீமை செய்யும் நிலைகளையே அதற்குண்டான சிந்தனைகளையும் அதற்குண்டான கூர்மையான அறிவையும் காட்டி அந்த ஞானமாக நாம் செயல்படுவது போன்றுதான் இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை நாம் எப்படி பிளக்க வேண்டும் என்று அதற்குரிய ஞானங்களாக உதயங்களாக நாம் புருவ மத்தியில் ஈஸ்வரா என்று எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்ற அந்த பேரருள் பேரொழி உணர்வுகளை நமக்குள் கூட்டினோம் என்றால் தக்க உபாயங்கள் கிடைக்கும். அதாவது எப்படி இந்த கடலில் செல்லும் போது அந்த அலைகள் வருவது தக்க மாதிரி நாம் எப்படி அந்த பாதையை அமைத்து நாம் எந்த எல்லை எந்த இடத்தை அடைய வேண்டும் என்று அது செயல்படுத்துகின்றோமோ அந்த எல்லையை அடையக்கூடிய அந்த வாய்ப்புகள் நாம் ஏற்படுத்திக் கொள்வது போன்றுதான். இந்த வாழ்க்கையில் முதல்ல சொன்ன மாதிரி எத்தனையோ சிக்கல்கள், துன்பங்கள், துயரங்கள், அலைகள் ஆக மீண்டும் மீண்டும் வந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய சரியான பாதை என்ன என்று இந்த சிந்தனைகள் அந்த பாதையை நாம் எடுத்துக்கொள்ள அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு காட்டும். நாம் அந்த வழி சென்றால் அந்த எல்லையை அடைவது நிச்சயம் என்று குரு இதில் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.
இந்த கடலை நாம் சொல்லுகிறோம் என்றால் கடல் அலைகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றது. நாம் எதை எல்லையாக எண்ணுகின்றோமோ அந்த எல்லை வரையிலும் நாம் நீச்சல் அடித்து அலைகளை பிளந்துதான் நாம் செல்லுகின்றோம். இதே போல மனிதனின் வாழ்க்கையில் பலவிதமான உணர்வுகளை நம்மை தாக்கும். நமது எல்லை எது என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் எடுத்து அறிவே நமது எல்லை என்ற உணர்வினை வளர்த்து
இந்த வாழ்க்கையில் வரும் அலைகளை தனித்து அருள்வருவை பெருக்கி இந்த உடலுக்கு பின் பிறவியில்லா நிலை அடைவதே நமது குரு காட்டிய அறுவடை. தேடிய செல்வங்கள் எதிரிப்பினும் ஆன செல்வம் தேடிய பின் நமது உணவின் தன்மை ஆசையால் நமது சகோதரர்களோ அல்லது நமது குழந்தைகளோ அல்லது நண்பர்களோ தான் உதவி செய்தும் தனக்கு சரியான நிலை உதவி வரவில்லை என்றால் அவருடைய நிலைகளை நாம் எண்ணி வேதனைப்படுகின்றோம். அந்த வேதனை என்ற விஷத்தன்மை நாம் கவரப்படும் போது நமக்குள் கடும் நோயாகின்றது, நண்பருக்குள் எதிரியாகின்றது, பகமையை உயர்கின்றது, பண்புகள் அங்கு அழிக்கப்படுகின்றது, பரிவற்ற செயலும் அங்கு உருவாகின்றது. ஆக கொலைக்கு அடிப்படையாக வந்துவிடுகின்றது. அவனை துன்புறுத்துவதே வேலை என்ற நிலைகளில் ஒருவருக்கொருவர் இத்தகைய நிலைகள் உருவாகிவிடுகின்றது. அவர் ஒரு குடும்பமானாலும் ஒரு வீடானாலும் இதை போன்ற நிலைகளைத்தான் நமக்குள் உருவாகின்றது. இதை நாம் மாற்றுவதோ என்ற நிலைகள் இந்த உடலுக்கு பின் நாம் எப்போதுமே பெருவிழா நிலை அடைந்த அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உங்களுக்குள் பதிவாக்குகின்றோம். இதனை அவ்வப்போது நீங்கள் எடுத்துகின்றால் அந்த உணர்வும் உங்களுக்கு நல்வழி காட்டும், மனு வலிமையை கொட்டும், தீமையை அகற்றும் உணர்வை ஓட்டும். ஆக அதன்படி உங்களை வழிநடத்தும், அதன்படி நீங்கள் வாழவும் அந்த உணர்வுகள் உங்களுக்கு உதவி செய்யும். தான் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. எனக்கு இப்படி தொல்லை கொடுக்கின்றானே, அவனுக்கு எப்படியும் தொல்லை கொடுக்க வேண்டும் என்று இச்சை பெற்றால் நாம் நகுந்த உணர்வுகள் அந்த இச்சையின் தன்மைகள் நம் உடலுக்குள் சென்று அது கிரியாகி அந்த உணர்வின் செயலாக அவனுக்கு தொல்லை கொடுக்கும் உணர்வுகளை விளைகின்றது. ஆனால் நமக்குள் சென்ற இந்த கிரிகை நமக்குள் நல்ல அணுக்களை மாற்றி தீமின் உணர்வின் வேகத்தை கூட்டி நமக்குள்ளும் வேகம் கூட நல்ல அணுக்கள் மடிய இந்த உடலும் நலிய இந்த உணர்வின் தன்மை பெருக இந்த உடலுக்கு பின் எதன் உணர்வின் விஷத்தன்மை பெருக்கணுமோ அந்த இச்சை பிரகாரம் கிரிகையாகி அதன் ஞானத்தின் பிரகாரம் இந்த உடலை மாற்றி இந்த மிருகசீலான ஒருவனை கொல்ல வேண்டும் என்றும் ஒருவருக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்று எண்ணினால் இதன் உணர்வின் தன்மை அந்த ஞானமாக அது இயங்கும் இந்த உணர்வின் தன்மை மாற்று உடலை நமது உயிர் உருவாக்கிவிடும் என்பதனை மறந்துடலாகாது. ஆகவே நமது வாழ்நாளில் எத்தகைய நிலை இருப்பினும் குறுகிய காலம் வாழும் இக்காலங்களில் அருணவை பெற்று நம்மை அறியாமல் இயக்கும் இந்த உணர்வுகளை தூய்மைப்படுத்த வேண்டும். நாம் சட்டையில் அதன் நல்ல அழுக்கப்பட்டால் அது ஒன்றும் செய்வதில்லை. மிளகாத்தூளில் பட்ட அந்த தூசிய நிலைகள் அழுக்கானால் நாம் சட்டை போட்டு கொண்டிருக்கும் போதே எரிச்சலாகின்றது, தும்மல் வருகின்றது. ஆனால் அது உடனே கழு சுத்தப்படுத்தவில்லை என்றால் என்ன செய்யும்? அது மீண்டும் நம்மை தும்மலாக தான் ஆகும். இதை போலதான் நமது வாழ்க்கையில் நமது ஆன்மாவில் இத்தகைய தூய்மை ஆகிவிட்டால் அடுத்து துருவ நட்சத்திரத்தின் உணர்வை கவர்ந்து நம் உடலுக்கு உள் செலுத்தி அந்த வலிமையின் துணை கொண்டு இது படுத்துகிறேன். தான் வடி மீது இறைநீனை வைத்து வாசப்பிடி மீது அமர்ந்து நரநாராயணன் இறைநீனை புலந்தானே உங்களுக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பரிவாக்கும் போது அதை நினைக்கொண்டு நீங்க எந்த நேரமும் எடுக்கலாம். அது இங்கே பூமியில் படர்ந்துள்ளது. துருவ நட்சத்திரத்தின் உணர்வு காலையும் அடக்கி நிலையாக வருகின்றது. அந்த நேரத்தில் சேமித்து வலுவர செய்தாலும் எந்த நேரத்திலும் உங்களுக்கு துயர்ந்த நிலைகள் வந்தாலும் ஈஸ்வரா என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நுகர்ந்து உங்கள் உடலுக்குள் செலுத்தி இந்த உணர்வின் தன்மை வலுவாக்கப்படும் போது இந்த தீமை என்ற நிலைகள் அகற்றி அந்த உணர்வின் தன்மையை அதன்படி கிரிகை என்ற நிலையை அது இயக்கி எண்ணம் சொல் செயல் என்ற நிலையை தெளிவாக்கி நமது வாழ்க்கையை சீர்படுத்தி நடந்து துன்பங்கள் புகாது தடுத்து பேரருளை நமக்குள் உருவாக்கும் தன்மை பெறுவதுதான் இந்த நிலை. அதனால் தான் காட்டியே என்ற ஆறாவது அறிவை நாம் சீராக பயன்படுத்தினால் நாம் எப்படி உடல் நஞ்சை மலமாக மாற்றுதோ இதை போல ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு தீமை என்ற நிலைகளை மாற்றி நாம் தீமை என்று தெரிந்து கொண்ட பின் வேக வைத்து பல பொருள்களை அதோடு சேர்த்து சுவையாக சமைக்கின்றோமோ இதை போலதான் இந்த உணர்வின் தன்மையை நமக்குள் பேரருள் என்ற உணர்வின் தன்மை நமக்குள் செலுத்தி தீமையை நீக்கிவிட்டு நமக்குள் அந்த அருளை பெற வேண்டும். என் சொல் செயல் புனிதம் பெற வேண்டும். என் செயல் அனைத்தும் போற்றும் தன்மை பெற வேண்டும். இந்த உணர்வினை நாம் நுகர்ந்த வேண்டாம். இந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் விரைகின்றது. இது இரத்தங்களை கலக்கின்றது. நம் உடல் உள்ள அணுக்களுக்கு அது மகிழ்ச்சி என்ற உணர்வை ஊட்டுகின்றது.
மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர்கள் ஞானகுரு அவர்களுக்கு துருவ நட்சத்திரத்தினுடைய இயல்புகளையும் காட்டி அதனுடைய ஈர்ப்போட்டத்தில் சுழலும் சப்தரிஷி மண்டலங்களையும் காட்டி இதையெல்லாம் நேரடியாக காண்பித்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒளியான உயிரான் மக்கள் எத்தகைய நிலையில் வாழ்கின்றன, நஞ்சை வென்று என்றும் 16 என்ற நிலையில் எப்படி ஏகாந்தமாக வாழ்கின்றார்கள், அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அலைகள் நம் பூமி அந்த துருவத்தின் வழியாக எவ்வாறு கவர்கின்றது, அது கவர்ந்து இந்த பூமிக்குள் பரவச் செய்யும் சரியான நேரம் எது என்று ஈஸ்வராய குருதேவ அவர்கள் ஞானகுருவுக்கு உணர்த்தியதை இங்கே வெளிப்படுத்துகின்றார்கள். ஆக இதையெல்லாம் காட்டி எனக்கு இந்த வாழ்க்கையில் வேதனை, வெறுப்பு, ஆத்திரம், கோபம் போன்ற நிலைகளை நீ நுகர்ந்த பின் இந்த உணர்வுகளை மாற்ற அந்த துருவத்தின் வழி அந்த துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலத்தில் வரக்கூடிய அலைகளை உனக்கு காண்பித்த முறைப்படி நீ அதை சுவாசித்த என்றால் இதை மாற்றிக்கொள்ளலாம், அந்த ஒளியான உணர்வை வளர்த்துக் கொள்ளலாம். இதன் வழி நீ அந்த உயர்ந்த உணர்வுகளை உனக்குள் வளர்த்து அந்த எல்லையை அடையலாம். ஆக மனிதனுக்கு பின் இந்த நிலையையும் அடையலாம், அல்லது இப்பொழுது நான் உனக்கு காண்பித்த எத்தனையோ அதிசயங்களையும் சில அதாவது நோய்களை போக்கக்கூடிய உயர்ந்த நிலைகளையும் எத்தனையோ நான் காட்டியுள்ளேன். ஆக நீ இதையெல்லாம் காட்டி இந்த பூ உலகில் மற்றவர்களுடைய நோயை நீக்கப் போகின்றேன், மற்றவர்களுக்கு அதை செய்யப் போகின்றேன், மருத்துவராகப் போகிறேன் என்று இந்த புகழ் தேடி இந்த வழியில் செல்லுகின்றாயா, அல்லது என்றுமே அழியாத நிலையில் கொண்டு என்றும் 16 என்று நஞ்சை வென்று உணர்வு ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த எல்லையை அடையப் போகின்றாயா என்று அதாவது ஈஸ்வரர் எனக்கு இவ்வாறு கேள்வியை கேட்டி அதற்குண்டான உபாயங்களையும் அனுபவங்களையும் நேரடியாக காண்பித்து அந்த துருவ நட்சத்திரத்தையும் சப்தரிஷி மண்டலத்தையும் நேரடியாக காட்டி நீ அதன் வழி செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தினார் என்று நமக்கும் குருநாதர் இதையே காண்பித்து அந்த குருநாதர் காட்டிய வழியில் நாமும் நம் குருவின்பால் நினைவை செலுத்தி அந்த துருவத்தின் வழி நம் அதாவது காலை துருவ தியானத்திலும் சரி மற்ற நேரங்களிலும் அது பதிவாக்கி அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தினால் அவர் கண்டுணர்ந்த துருவ நட்சத்திரத்தையும் சப்தரிஷி மண்டலத்தையும் நாமும் காணலாம். அதிலிருந்து வெளிப்படும் உணர்வுகள் அந்த அதாவது சூரியனுடைய காந்தப்புல நிறைவால் கவரப்பட்டு பூமிக்குள் எந்த நேரம் வருகின்றதோ அந்த நேரத்தில் அதை எளிதாக எடுத்துக்கொள்ளவும் மற்ற நேரங்களில் எடுத்துக்கொண்ட அந்த சக்தி வாய்ந்த உணர்வு கொண்டு மாற்றியமைக்கவும் குருநாதர் காட்டிய வழியில் செல்லவும் இது ஏதுவாக இருக்கும்.
நாம் எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து இன்று நாம் மனிதனாக உருவத்துள்ளோம். ஆக மனிதனான பின் நாம் வேதனைப்படுவோரை நுகர்ந்தால் அந்த வேதனை உணர்வுகள் நமக்குள் வந்து விடுகின்றோம். அந்த வேதனை தன்மை நமக்குள் வளர்த்து கொண்டால் அந்த வேதனை பெற்ற மனிதன் உயிரான்மா நமக்குள் வந்து விடுகின்றது. அந்த உணர்வையும் தனக்குள் வளர்க்கின்றது, இந்த உடலை வீழ்த்துகின்றது. வேதனை உணர்வுகள் அணுவான பின் அந்த மனிதன் உடலை விட்டு சென்ற பின் ஆக இத்தகைய விஷத்தின் தன்மை கொண்ட உடலாக உருமாற்றி விடுகின்றது அந்த உயிர். ஆக இதிலெல்லாம் இருந்து நீ எவ்வாறு மேலே போகின்றாய் என்று பல வினாக்களை எழுப்பி தெளிவாக்கி காட்டினார். அதன் பின் இதை மாற்றுவதற்கு நீ என்ன செய்கின்றாய் என்று காலையில் இந்த 4 மணிக்கு விண்ணை நோக்கும்படி இயகும்படி செய்கின்றார். ஆக விண்ணிலே இந்த துருவ நட்சத்திரம் அந்த 4 மணி அளவில்தான் பூமியின் நிலைகள் என்று துருவ பகுதியில் நம்மை அறியும்படி செய்கின்றது. காரணம் இந்த சூரியனின் ஒளிக்கதிர்கள் இந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படுவதை இது கவர்ந்து அலைகளாக மாற்றும் போதும் ஒளி அலைகள் அங்கே பிறக்கின்றது. ஆக அதனின் உணர்வு அது பறை வரும்போதும் நமது பூமியின் சுழற்சி வட்டத்தில் துருவ பகுதியில் நம் பூமி எவ்வாறு இழுக்கிறது என்ற நிலையும் தெளிவாக்குகின்றார். ஆக இதை போன்ற நிகழ்ச்சிகளை நேரடியாக காமித்து இந்த விஷத்தின் தன்னை கவர்ந்து கொண்டது அந்தந்த காலங்களில் இந்த விஷத்தின் தன்னை நுகர்ந்து அந்த விஷத்தின் தன்னை எப்படி முறியடிப்பது என்ற நிலைகளையும் அதை உற்று நோக்கி அந்த காலை 4-6 இதை வழக்கமாக வைத்து காலையிலிருந்து இரவு வரையிலும் பல பல தீமைகளை சந்திக்க செய்வோம், நுகரச் செய்வோம், உடலுக்குள் உபாதைகளை உருவாக்குவோம். அந்த காலை 4 மணிக்கெல்லாம் அந்த குருவின் கணிகொண்டு துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நுகரப்படும் போது இந்த விஷத்தன்மைகள் ஒடுங்குகின்றது. இதை போன்ற நிலைகளில் இதை அடுத்து இதனுடைய ஈர்ப்பு வட்டத்தில் சப்தரிஷி மண்டலங்கள் எவ்வாறு சுழல்கின்றது, அதனின்று விமிழ்த்தும் உணர்வுகள் எவ்வாறு பரவுகின்றது, அதனை நீ எவ்வாறு நுகர வேண்டும் என்பதனை தெளிவாக்குகின்றார். இவ்வாறு தெளிவாக்கி அதன் நுகர்ந்த உணர்வுகள் நாம் இந்த வாழ்க்கையில் இதை அறிவதற்காக சில சில நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டுகின்றார். அப்ப அந்த மண்டலங்களை நுகர்ந்தறிந்து இந்த உணர்வினை உடலுக்குள் சேர்க்கும் போது இந்த விஷத்தன்மைகள் எவ்வாறு ஒடுங்குகின்றது, இதிலிருந்து நீ எவ்வாறு மீள வேண்டும் என்பதனை தெளிவாக்குகின்றார். இப்படித்தான் அனுபவ ரீதியில் மனிதன் இந்த தீமைகளிலிருந்து விஷங்களை ஒடுக்கி உணர்வினை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக இன்று எவ்வாறு மனிதன் ஒளியின் சரீரமாக நிலைத்து வாழ்கின்றான், வளர்ந்து கொண்டே உள்ளான் என்றும் 16 என்ற நிலைகளை அடைந்து கொண்டுள்ளான். அதை நீ பெறுகின்றாயா? இந்திய நிலைகள் கொண்டு பல மூலிகளை கொண்டு பிறருடைய துன்பங்களை போக்குகின்றேன் என்று வைத்தியன் என்ற நிலைகள் அடைகின்றாயா? பல தாவர இனங்களை கையில் எடுத்துக்கொண்டு தேலை காட்டப்படும் போது அது ஒடுங்குவது
விஷப்பூச்சிகளை காட்டப்படும்போது தம்புவதும், இதை போல கடுமையான மிருகங்களை அதை காட்டிய பின் அது அஞ்சி ஓடுவதும், இதை போல பெருமையை காட்டி உன்னுடைய வலிமை காட்டி உன்னுடைய திறமை காட்டி புகழ் தேடி செல்லுகின்றாயா? அந்த புகழின் மறைவில் நீ இந்த உணர்வின் தன்மை உனக்குள் தந்த உணர்வு மீண்டும் விஷத்தின் தன்மை ஒன்று நீ மடிகின்றாயா? மனிதன் உறவை மாற்றுகின்றாயா என்று இப்படி வினாக்களை பல நிலைகள் எழுப்பினார்.
விவசாயம் பண்றவங்க எல்லாம் பார்த்தோம்னா ஒரு நல்ல விதைகளை தேர்ந்தெடுத்து அதை போன்ற வீரிய வித்துகளை போட்டாதான் விவசாயத்துல நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில அதை தேடி போவாங்க. அவங்க அதை வச்சிருக்கிறவங்களும் இந்த விதைய போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல வெள்ளாமை வரும், உங்களுக்கு நல்ல வருமானம் வரும், இப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரிதான் நம்ம குருநாதர் என்ன சொல்றாருன்னா, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர்கள் வந்து எனக்கு 3,500,000 பேரை சந்திக்க செய்து அது ஒவ்வொரு நொடியிலையும் ஒவ்வொரு நிமிடத்திலையும் ஒவ்வொரு நாளும் அந்த சந்தித்த நிலைகள் கொண்டு எனக்குள்ள என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய உணர்வுகளும் என்னுடைய குணங்களும் ஒவ்வொரு நொடியும் எப்படி எல்லாம் மாறுது, அதனுடைய செயலாக்கங்கள் எப்படி இருக்கு, அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, இதை நேரடியாக எனக்கு காமிச்சாரு. அப்ப ஒவ்வொரு குணத்துக்கும் அதுக்குண்டான மனம், அதுக்குண்டான சுவை, அதுக்குண்டான இயக்கம், அதுக்குண்டான உமிழ்நீர்கள், இப்படி உடல்ல அந்த மனங்கள் வரப்போகும்போது நம்ம உயிரில் பட்டபோது அதனுடைய இயக்கங்கள் எப்படி இருக்கு, நம்ம செயல்கள் எப்படி மாற்றுது, இப்படிங்கிறத கண்ட அனுபவத்தை தான் உங்ககிட்ட சொல்லி அதுல தீமைகளை நீக்கக்கூடிய உணர்வுகள் எப்படிங்கிறதையும் குருநாதர் எனக்கு அதை அனுபவபூர்வமா கொடுத்தாரு. அப்ப தீமை எப்படி வருது, அந்த தீமையான உணர்வு எப்படி இயக்குதுங்கிறத தெரிஞ்சு இது எப்படி மாற்றணுங்கிறத அந்த துருவ நட்சத்திர உணர்வை எடுக்கிறத அதை வளர்க்கறத அதை மாற்றி அமைச்சிட்டு ஒளியா மாற்றக்கூடிய பக்குவத்தையும் கொடுத்ததுனால இப்ப உங்களுக்கு அத சக்தி வாய்ந்த உணர்வு ஆத்ம சுத்தி அப்படிங்கறத ஒரு நிமிடத்துக்குள்ள ஒரு நிமிடத்துக்கும் குறைவான நேரத்தில் கூட நீங்க ஈஸ்வரன் புருவ மத்தியில் எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலி நான் பாருங்க ரத்தநாளங்கள் கலக்கணும் உடல் முழுவதும் படம்னு ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் கூட நீங்க இதை உள்ள செலுத்தி உங்க ரத்தத்துல அதாவது விண்ணில நினைவை செலுத்தி புருவ மத்தி இழுத்து உடல் முழுவதும் அதை சிந்தனை செலுத்தினீங்கன்னா உடனே உங்களுக்குள்ள இந்த தீமைகள் அகல்றது. ஏன்னா அந்த ஆத்மசுத்திங்கிற அந்த ஆயத்துக்குள்ள அவ்வளவு ரகசியம் இருக்கு, அவ்வளவு சக்தி வாய்ந்த உணர்வை உங்களுக்கு வாக்காக சொல்லி பதிவு செஞ்சு அதன் வழிதான் உங்களுக்கு அந்த ஊட்டம் கொடுக்கறதுக்காண்டி அந்த உயர்ந்த ஞான வித்தா உங்களுக்கு வீரிய வித்தா துருவ நட்சத்திர உணர்வை கொடுக்குறேன். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா சாமியை போய் பார்த்தா நம்மளுக்கு நல்லதாகும், சாமிகிட்ட போனாதான் நல்லதாகும், சாமியை பார்த்தாதான் நல்லதாகும், சாமி தான் நல்லது செஞ்சு கொடுப்பாரு, நீங்க இப்படிதான் என்றீங்க. ஆனா அந்த விவசாயத்துல அவங்க எப்படி அந்த வீரிய வித்து கொடுக்குறாங்களோ அது மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்த வித்த நீங்க அதை பண்படுத்தி உங்களுக்குள்ள விலைய வச்சீங்கன்னா தான் அது பலன் கிடைக்கும். என்னை பார்க்கும்போது நல்லா இருக்கு, அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? அப்ப நீங்க இன்னைக்கு எனக்கு தலைவலின்னு வருவீங்க, அடுத்த நாள் எனக்கு வயிற்று வலின்னு சொல்ல போறீங்க, அதுக்கடுத்த நாள் கைகால வலின்னு சொல்ல போறீங்க. ஆனா நான் கொடுத்த வித்த நீங்க சரியான முறையில பண்படுத்தி அந்த ஆத்ம சுத்திங்கிற நிலையில அந்த உயர்ந்த உணர்வு எடுத்து அப்பப்ப இதை மாற்றி அந்த வீரிய வித்துக்களை அது ஒளியான நிலைகளை அவங்களுக்குள்ள அணுக்களை பெருக்கிட்டீங்கன்னா எனக்கு குருநாதர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அந்த முறைப்படி உங்களுக்குள்ள அந்த ஞான சக்தி வளர்ந்ததுன்னா உங்க தீமைகளை நீங்களே நீக்க முடியும். இது இதை சீராக கடைபிடிக்கக்கூடிய சில அன்பர்களும் இருக்கிறாங்க. இப்ப நீங்க அந்த மாதிரி அன்பர்கள்ட்ட சிறிது நேரம் நீங்க பேசுனீங்கனாலே உங்களுக்குள்ள ஒரு மன தைரியம் கிடைக்கும், ஒரு மன பலம் கிடைக்கும், ஒரு தெம்பு வந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரிதான் அந்த சக்தி வாய்ந்த ஞானிகள் மகரிஷிகள் தீமையை வென்று மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய உணர்வுகளை தான் ஈஸ்வரப்பட்டு எனக்கு கொடுத்தாரு. அந்த வீரிய வித்தை தான் உங்களுக்குள்ள இது உபதேசங்கிறத கொடுக்குறேன். அதன் வழி நீங்க செய்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது பலன் கிடைக்குமே தவிர நான் செய்வேன் அப்படின்னு சொன்னா நான் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. குருநாதர் எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரோ எனக்குள்ள எப்படி தீமை நீக்கக்கூடிய முறையை நான் அதை வளர்த்து கொண்டனும் அதே வழியில தான் உங்ககிட்ட சொல்றேன். அந்த வித்தை தான் உங்ககிட்ட கொடுக்குறேன், அதுதான் இந்த உபதேச வாயிலா கொடுக்குறேன். இப்ப இந்த உபதேசங்களை நம்ம அடிக்கடி பதிவாக்கி இந்த வித்துக்களை நமக்குள்ள மேலும் மேலும் இதை வீரியமா அது உரமா அது சக்தி வாய்ந்ததா நம்ம மாற்றிட்டு சொன்னேன். இப்ப குருநாதர் சொல்ற மாதிரி அந்த அனுபவங்களை நம்ம எல்லாருமே பெற முடியும் அப்படிங்கறத இதுல நமக்கு அந்த வழியை காட்டுறாங்க.
என்ன செய்யறாங்க, டவுன் வண்டிக்கு போனோம், சாமிகிட்ட போய் நீ தள்ளு நான் தள்ளும் போய் இங்க வரப்போம்போது சாமிகிட்ட வர வாங்குறப்போம் போதே இவர் தள்ளுவாங்க, இது என்ன நம்ம வாங்குறோம்னா இவரு தள்ளணும். முதல்ல எதை எடுத்துக்கிறீங்க, உங்க அவசர உணர்வு தான் எடுத்துக்கிறீங்க. சாமிகிட்ட வந்து என்ன சொல்றீங்க, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைங்க, என் குடும்பத்துல சரியில்லை, என் பையன் என்னபடி கேட்கலீங்க, இந்த உணர்வு தானே கூட்டுறீங்க, நீங்க எதை போக்க இங்க வர்றீங்க, நான் இவ்வளவு பெரிய சக்தியும் உங்கள்கிட்ட கொடுத்து வரப்போ போகும்போது உங்களை சுத்தப்படுத்துங்க, நீங்க தான் உங்களை சுத்தப்படுத்துங்க, சக்தியை கொடுக்கலாம். கையில அது தண்ணி இருக்குது நல்லதை நீ கையில கொடுத்து கழிக்குங்கன்னு சொல்லலாம். நீ எல்லாம் கழிக்கணும் யாராவது செய்வீங்கன்னா அதுதான் ஆத்ம சுத்தின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாராவது நினைக்கிறீங்களே சாமிகிட்ட போனா நல்லாவும் நினைக்கிறீங்க, இப்ப நல்லா போறீங்க, அடுத்தாப்படி இன்னொருத்தர் இதே மாதிரி பாக்குறேன், மறுபடியும் நோய் வரும். அன்னைக்கு வந்த ஞாபகம் நல்லா இருக்கு, இன்னைக்கு தளர்வுக்கு மேல் வலிக்குங்க, அன்னைக்கு கைகால் குறைச்சு, இன்னைக்கு வயிற்று வலிக்குங்க, அப்படின்னு தான் வருங்க. அப்ப அன்றாலும் நாம் மன்னிச்சு நுகர்றது எல்லாத்தையும் நமது உயிர் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய உடலாக மாட்டிக்கிட்டே இருக்குதேன். எந்த குணமோ அந்த உணர்வு சக்தியை தானே மாட்டிக்கிட்டு இருக்குது. நான் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய் என்ன, அவன் சிவன் வந்து என்னை காப்பாற்றுவானா, இந்த உடலான சிவத்தை நாம கெடுக்கிறோம். யாரு சிவனை வணங்குறதுக்கு பதில் அவனை அழிக்கிறோம்னு நினைக்கிறான். இந்த உடலான சிவத்துக்குள்ளதுதான் அந்த உயிரான நிலை உணர்ந்து அதுக்கு தக்கவாறு நாம செயல்படுத்தோம். இதெல்லாம் நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கிருந்து வந்த உடனே இப்படித்தான் வர்றாங்க. அது இன்னும் நாம சாமிங்க வர்றாங்க, உபதேசத்தை கேட்போம், நாம வரக்கூடிய தீமையை தீர்க்கக்கூடிய சக்தியை பெறுவோம், நமக்குள் வரக்கூடிய சாமி சொல்ற வழி நடந்து பார்ப்போம், அதுக்குண்டான தீமையில நீக்க பழகும். ஆயிரம் தடவை சொல்றேன், வந்து வருஷ வருஷம் கேட்கறீங்க, கூட்டங்கள்லயும் கேட்கறீங்க, சங்க வந்து நீங்க நல்லாயிப்போ நீங்க திரும்பி இந்த மாதிரி சொல்லுங்கன்னு கேட்கறேன். யாராவது அதை பின்பற்றுவீங்களா? எனக்கு காலையிலிருந்து 5 மணியில எந்திரிச்சாங்க, ராத்திரி 12 மணி 1 மணி கூட போகணும், ஒரு சொல்லுக்கு நான் 1 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவேன். அவங்க கேட்கறது சாமி இப்ப சும்மாதான் இருப்பாரு. அப்ப நான் பேசிக்கிட்டு ஒரு காத்து தங்கம் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, காத்து பட்டுக்கிட்டே இருந்தாருன்னா தங்கம் கூட தெரிஞ்சுக்கணும். தங்கத்தை வச்சு பார்த்தேன், காத்தடி காலத்து நெல் ஒரு பம்ப் வச்சு எடுத்தேன், தூசி அதை கரைச்சிட்டு அப்படி தங்கம் காணாம போயிருக்கு. அதே மாதிரி நாம இந்த மாதிரி அதிகமாக நீ பேசி இன்னைக்கு வேதனைக்கும் நான் எது நிலையை நமக்கு பேசப்படும் போது என் தொண்டைதான் என்னாகும். ஒரு வாக்கு நாம் இந்த மாதிரி செய்யுங்க சரியா போகும், போசுக்கிறது படிக்கும். ரெண்டாவது இந்த உபதேசத்துல இந்த சக்தியை கொடுக்குறோம், அதை நீங்க பரிசீலிக்கணும். பரிசீலித்து சாமி சொன்ன முறையில் எத்தனை உங்களை காப்பாற்றிக்கிற முடியும். அந்த இடத்துல ராம ஒருத்தன் சாபம் இடறான்னு வச்சுங்க, உங்களுக்கு இந்த சக்தி கொடுத்து காலையில அந்த துருவனைக்க திறக்க உணர்வு பெறுங்க, என் ரத்த நாணயங்களை கலக்கம்னு எடுத்துங்க, என் பிள்ளைக்கு உடம்பு நல்லா நினைங்க, என் கணவருக்கு நல்ல உடம்பு நல்ல மனபலம் கொடுக்கணும், அவர் வியாபாரம் பெருகணும்னு நினைங்க, நம்ம குடும்பத்துக்கு வரவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைங்க, அவங்களுக்கெல்லாம் இப்ப குடும்பத்தில் ஒற்றுமையா இருக்கணும்னு நினைங்க. கொஞ்ச நேரம் உங்களால் நினைச்சு பாருங்க, காலையில எது நினைக்கிறோமோ அதை மாதிரி குடும்பத்தில் இருக்கு. காலையில் எந்திரிச்சோன்னே நேற்று சேர்ந்த சம் வயதுல நீ சடவா இருக்கும். அப்ப இன்னைக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சோன்னு அதை நினைச்சோன்னு கடினமா தெரியும். இந்த கடினமா தெரிஞ்ச நீங்க வேலைக்கு போனீங்கன்னா அங்க என்ன செய்றீங்க, இதே உணர்வோட அந்த வேதனையோட போனோம்னா நீ தறி ஓட்டீங்கன்னா நாடா கொடுக்க ஒன்று கொடுக்கும். வியாபாரத்தை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு பேர் வர்றாங்கன்னா அந்த வியாபாரத்தை அவங்க கேட்கறத விட்டு போட்டு வேற ஒன்னு எடுத்தீங்கன்னா நான் கேட்கறது மாதிரி நீங்க சங்கடத்தோட இந்த பொருள் எடுத்து கொடுக்குறீங்க, உங்க உடல்ல அந்த சோர்வு அந்த வேதனை அந்த பருப்பு அல்லது பொருள் எதுல இருந்தாலும் அதனையும் காம்பம் இருக்கு, இது அதை எடுத்து வச்சுக்கோ. நல்லா இன்னொருத்தருக்கு இந்த உணர்வு நீங்க வீட்டுல போய் சமைச்சீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி உங்க உணர்வுகள் என்னச்சியும் உப்பு தண்ணியோ அல்லது உப்பு கையில தொற்றுருக்கும், அதை எடுத்து நாம அன்னை இருப்போம் அதை கொண்டிருப்போம். அல்லது நாம் இந்த வேதனையோடு இருக்கும்போது சலிப்போம் நிலைவருக்கு உப்பாது வரணும், வேறு வரணும் ஆகலாங்க. அந்த சலிப்புன்ற நிலையில வேதனை வரும்போது அந்த கையில அந்த உப்பு தண்ணி இருந்தாது, நீங்க அதோடு நீங்க பருப்பெடுத்து போட்டீங்க, பருப்பு சரியா வேகாது. நேற்று அதே பருப்பு தான் கொடுத்துருப்பாங்க, இன்னைக்கு பருப்பை போட்டா வேகலையே, எங்க இருந்து நம்ம என்னத்தாலும் இந்த வேலை. நீ சில நேரங்களில் பாருங்க உங்க உடல்ல வரக்கூடிய வேலைகளே, ஒரு சில நேரங்கள் நல்ல வாசனை வரும், சில நேரங்களில் எப்படியோ ஓமட்ட வரும். இதே உடல்ல இருந்து வரக்கூடிய வாசனை நாம சுவாசித்தவங்கன்னா உழுகு தொண்டர்கள் வந்து அந்த வேதனை அந்த சலிப்பான நிலவும் அந்த உமிழ்நீர் வாந்தி வரும், உமட்டல் வரும். இது எங்கிருந்து வருது? நாம் சுவாசித்த உணர்ந்த உடலை சேரும். ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவத்துல தெரிஞ்சு வந்தேன். இதை நீங்க பிறருக்காக வேண்டிய சந்தர்ப்பம், யாரும் தப்பு பண்ணல. நாம வேடிக்கை பார்த்தாலும் இந்த தொல்லைகள் வருது, இதை போக்குறதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்காண்டி நாம இந்த இதுகளை கொடுக்கணும். என யாரும் செய்யாதுங்க, ஒரு துணிவோடு கொடுக்கணும். ஒரு நல்ல வித்தை எடுத்து கொடுத்து இதை விளைய வச்சு நீங்கள் நல்ல பலன் கிடைக்கும், குடும்பம் நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதை நீங்க அதை பாழாக்கிறீங்களே. எவ்வளவுதான் சொன்னாலும் நீங்கள்லாம் அந்த இதில் நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா உங்க குடும்பத்திலும் நல்லா இருக்குது. அப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னே ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் நல்லதாகுது. அவங்க வேதனைப்படுறதை நீங்க கேட்குறீங்க, அது உங்களுக்கும் அந்த வேதனை ஆகுது. ஆக அவங்களோட ரெண்டு வேதனையை வலுவாகுது, இங்கேயும் வேதனை ஆகுது. இதே போல நீங்க அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரில் எடுத்து உங்களை சுத்தப்படுத்திட்டு ஒருத்தருக்கு நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் நல்லதா. ஏன்னா நீங்க சந்தோஷமா சொல்லி பாருங்க, நான் அந்த மகிழ்ச்சி நான் செக்க நான் பண்ணி என்னோட விடணும் அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கொண்ட இந்த உணர்வுகள், நீ ஏதாவது ஒன்று சொன்னாலும் கூட அவங்க கேட்டாங்கன்னா அவங்க உணர்வுல சில நேரங்கள் உங்களோட பேசிட்டு வந்தாங்க. இன்னைக்கு எதுவும் ஒரு தெம்பா இருக்குன்னு சொல்றதுக்கு நீங்க வேடிக்கை பார்த்தீங்க. இந்த ஜானவள என்பதில் யாருக்காக நம்ம இதை சொல்லிட்டு இருந்தோம், கேட்க அந்த அனுபவத்தை பேசிட்டு கேட்டிருந்தாங்க, ஒரு தெம்பா இருந்தது. இது அனுபவத்திலும் தெரிஞ்சுக்கலாம்.
இப்ப நம்ம இந்த தியான வழியில பிறவிலா நிலை அடையணும் அப்படிங்கிற ஒரே இயக்கம் கொண்டு வைராக்கியமா அந்த வழி செல்ல விரும்புறவங்களுக்கு ஒரு முக்கிய வரப்பிரசாதமா இந்த உபதேசம் கொடுக்கிறாரு. மனிதனுடைய என்ன வலு அது எப்படிப்பட்டது, மனிதனுடைய என்ன வலிமையினால எந்த அளவுக்கு சாதிக்கலாம் அப்படிங்கறத இது ஆரம்பத்துல அந்த பிரீமியர் மில்ல மேஸ்திரியா வேலை பார்க்க போகும்போது இது கண்கூட நான் பார்த்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்கஸ்ல சந்தர்ப்ப வசத்தினால அதை இயக்கக்கூடிய மாஸ்டர் அப்படிங்கிறவங்க அதை பழக்க போகும்போது ஒரு இடத்துல ஒரு செயலை அந்த யானையை செய்ய சொல்றாங்க, அதை செய்ய மறுக்குது. இப்ப செய்ய மறுத்தாலும் அதை அதுக்குண்டான ஆயுதங்களை வச்சு அதை கட்டாயப்படுத்தி செய்ய போகும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் அவனை தூக்கி வீசிடுது. இப்ப வீசின பிற்பாடு அது கூட அந்த வெறி மாதிரி ஆகி அது அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் விரட்ட தொடங்குது. அப்ப அதை கூட்டம் கூடிடுச்சு. அப்ப இது ரொம்ப அசம்பாவிதமா வேற ஏதாவது ஆயிரக்கூடாதுன்னு சொல்லி கேட்டெல்லாம் பூட்டி மற்றவங்கள பாதுகாப்பான நிலைகளுக்கு அப்புறப்படுத்துறாங்க. ஆனாலும் அந்த யானையை யாராலையும் அடக்க முடியல. அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் நடந்ததுங்க, நான் கண்கூட பார்த்த நிகழ்ச்சி, நான் சித்தாருக்கு முன்னாடி நான் பார்த்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில இருந்து அங்கிருந்து ஒரு மாவத்தை வந்தேன், இதை நான் அடக்கிறேன்னு சொல்லி அவன் கையில இந்த செருப்பு மாதிரி இந்த கட்டையில வச்சிருக்கிற வேற ரெண்டு பழகம் மாதிரி வச்சிருக்கிறேன், அதுல ஆணி அடிச்சிருக்கு, இது ரெண்டு தான் வச்சிருக்கிறேன். அது கதவை பூட்டினதுனால செவரேறி குதிச்சேன். குதிச்சு இந்த ரெண்டையும் வச்சு அவனுக்கு அந்த மன வலுங்க அப்படின்னு சொல்றாரு. அவனுடைய என்ன வலு, மற்றவங்களாம் பயப்படுறாங்க, அவனுக்கு அந்த என்ன வலு. அப்ப இவனை பார்த்ததும் உள்ள வந்தது அது விரட்ட ஆரம்பிக்குது. அது விரட்டினாலும் இவன் என்ன செய்யறேன், அது வர்ற பாதையை கரெக்டா தெரிஞ்சு அந்த பாதையில அந்த பலகையை போட்டு தப்பிச்சுக்கிறேன். அதே சமயத்தில் அங்க சில தூண்கள்லாம் இருக்கு. அப்ப இது விரட்டி வர அந்த இடையில மத்தியில ஓட இப்படியே லூப்பிங் மாதிரி இப்படியே புகுந்து புகுந்து போய் கடைசியில் என்ன செஞ்சேன், அது வாழை போய் பிடிச்சிக்கிட்டேன். அப்புறம் அதுக்கு ஒரு சரியான ஆயுதம் ஒன்று வச்சிருக்கிறேன், அது அந்த காலில் பின்னாடி அதை குத்திடுறேன். குத்துனது இது அவருடைய பின்னாடியே நோக்கி அவனை கொண்டு வந்து நசுக்க பாக்குது. அது கரெக்டாக விலகுனதும் அது செவத்துல போய் முட்டி அவன் எதை அங்கே பின்னாடி குத்துனானோ அதை அழுத்த அழுத்த அதுக்குள்ள வேதனை அதிகமாகுது. அப்ப இவனுடைய எண்ண வலு அதிகமாக இருக்க போகும்போது அது உடல் வலிமை பெற்ற யானையா இருந்தாலும் இவனுடைய உணர்வுகளை சுவாசிக்கப்பட போகும்போது அப்படியே ஒடுங்கிருச்சு அப்படின்னு சொல்றேன். இது சாயங்காலம் ஆரம்பிச்சது, நான் ஒருத்தரோட பேசிட்டு இருக்க போகும்போது என்ன பார்க்க ஆரம்பிச்சது நைட்டு 12 மணி ஆயிடுச்சு, 1 மணி ஆகி போச்சு அப்படிங்கிறார். அவ்வளவு நேரம் அதை அப்படியே நேரடியா பார்த்தனுங்க அப்படிங்கிறது. அப்புறம் அது கயிறெல்லாம் கேட்கிறேன், கயிறை போட்டதும் அதை போட்டு எல்லாம் சுத்தி முன்னாடி பின்னாடி கட்டினது சொல்றதுல எந்திரினா எந்திரிக்குது, உட்காருனா உட்காருது, எல்லா வேலையும் செய்யுது அப்படிங்கறத இந்த மனிதனுடைய என்ன வலு அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்துல ஈஸ்வரப்பற்று அவரு கொடுத்த அனுபவத்தையும் இதுல சொல்றாரு. இப்ப பழனி கோயில்ல வந்து புன்னாரோட பழக ஆரம்பிச்ச பிற்பாடு யானைக்கு பழமா எனக்கு பழமா அப்படின்னு ஈஸ்வரப்பற்று என்ன கேட்டாங்க அப்படிங்கிறார். அதே எப்படி சாமி, யானைக்கு தான் பழம் அப்படின்னு சொல்றேன், இப்ப பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வாங்கிட்டு சொல்றாரு. அப்ப தேங்காய் வாங்கிட்டு வந்து யானைக்கு போட்டுட்டு அதை நம்ம போடுற மாதிரி போட்டு எடுத்துட்டோம்னா அடிக்க வரும். அப்ப அதே மாதிரி இப்ப சாமி நம்ம சாமி வந்து அவர் சொன்னபடி தேங்காயை போடுறாரு. தேங்காயை போட்டதும் ஈஸ்வரப்பட்டு என்ன செய்யறாரு, தேங்காய் எடுக்கிறாரு. எடுத்ததும் அவர் தும்பிக்கை வச்சு ஈஸ்வரப்பட்டு அடிக்குது. அவர் தும்பிக்கை கொண்டு அடிச்சது இவர் என்ன செய்யறாரு, அவர் மறுபடியும் இவருடைய உணர்வு கொண்டு அதை தாக்குறாரு, தும்பிக்கையில தாக்குறது. தாக்குனதும் அப்படியே அது மண்டி போடுது. மண்டி போட்டு சத்தம்னா சத்தம் அப்படி பிள்ளிருது அப்படிங்கிறது. அப்ப அந்த மாவுத்தன் ஞானையை பராமரிக்கிறேன் ஓடி வந்து, என்ன நைனா, என்ன சாமி கூட பழகினதுனால என்ன நைனா பைத்தியத்தை விட்டுட்டு இப்படி வேலை பாக்குற, யானை அவர் அடிச்சிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது. அப்பதான் சொல்ற, யானை அவர் அடிக்கலையா, அவர்தான் யானையை போட்டு அலாட வச்சுட்டு இருக்காரு, பாருங்க யானை தான் மண்டி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப குருநாதர் என்ன சொல்றாருன்னா, அது முதல் சொன்ன சர்க்கஸ்ல நடந்த நிகழ்ச்சி வந்து ஈஸ்வரப்பட்டு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது. இப்ப அதை நினைவுபடுத்தி காமிக்கிறாரு, நான் வந்து இது இவர் தன்னுடைய சக்தினால யானையை அடக்கிறாருன்னு நான் நினைச்சேன். அப்பதான் அந்த அனுபவத்தை நினைச்ச பிற்பாடு அந்த எண்ண வலு, மனிதனுடைய எண்ண வலு அந்த அளவுக்கு அதிகமா இருக்க போகும்போது இந்த சுவாசிக்கக்கூடிய உணர்வுகள் அது எப்படி இயக்க சக்தியா மாறுது, எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத அந்த சாதாரண மாவத்திலிருந்து அன்னைக்கு அடக்குனேன். இப்ப அவனுடைய எண்ண வலுங்கிறத நான் தெளிவா தெரிஞ்சு கொண்டேன் அப்படிங்கறது குருநாதர் நம்மளுக்கு நம்ம இந்த அதாவது இந்த உண்மையை தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம இந்த தியானத்தை எடுக்கக்கூடியதே எண்ணத்தினால, நம்ம உணர்வுனால, இதைத்தான் நம்ம இந்த சக்தியா பெறோம். ஆனா தெரியாதவங்க வந்து சாமி சக்தி கொடுத்தாரு, அல்லது ஈஸ்வரப்பட்டு வந்து அதாவது நம்ம ஞான குருக்கு சக்தி கொடுத்தாரு, அல்லது நம்ம தியானம் பண்ற மகிழ்ச்சியெல்லாம் நம்மளுக்கு சக்திய கையில உணர்ந்து கொடுப்பாங்க, இப்படி தெரியாத நிலையில இருக்கிறாங்க. ஆனா குருநாதர் வந்து இந்த இடத்துல ஏன்னா ஈஸ்வரப்பட்டவர் அடிக்கடி அவர் சொல்லக்கூடியது மனிதன் அப்படின்னு சொன்னாலே மனிதனுடைய எண்ணங்கள், மனம், மனிதன் மனம், எண்ணம் கொண்டவன் தான், எண்ணத்துடைய வீரிய சக்தி பெற்றவன் தான் மனிதன். இதுல ரொம்ப ரொம்ப விசேஷமா உயர்ந்த சக்தி பெற்றவன் தான் அகசினா. அதனாலதான் அவங்க உருவத்தை வந்து சிறிதா காமி, யானை வந்து பெருசா இருக்கு, ஆனா அகசியோட உருவம் ரொம்ப கூலையா காமிச்சு அவன் மனிதன்ல வந்து எண்ணத்துடைய வீரிய சக்தி பெற்றவன், அகண்ட அன்னத்தை எட்டி தாவக்கூடிய சக்தி பெற்றவங்கிறது அத பின்னாடி வந்த ஞானிகள் அப்படி உருவம் கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. இதையேதான் நம்ம குருநாதர் இங்கேயும் சொல்றாரு. நம்மளுடைய எண்ண வலு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 108 குணங்கள், 1008 குணங்கள் சொல்லி பல கோடி உணர்வுல இருக்கக்கூடியது நம்மளுடைய நினைவுக்கு, நம்ம செலுத்தக்கூடிய உணர்வுக்கு அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஆற்றல் இருக்கு. இப்ப இதைத்தான் நம்மளுக்கு குருநாதர் இருந்த வீரியமா நமக்குள்ள இந்த உணர்வுகளை தூண்டப்பட்டு இந்த எண்ணத்தின் துணை கொண்டு துருவ நட்சத்திரம் மகரிஷிகள் ஞானி வெளிப்படுத்தக்கூடிய சக்தி நம்ம எடுத்தோம்னா அந்த அவ்வளவு பெரிய யானையை சாதாரண மனிதன் எப்படி அடக்குறானோ, ஏன்னா நமக்குள்ள சுவாசம் தான் நம்மளுக்கு ஆணி வேறு மனிதனுடைய சுவாசம். இதே மாதிரிதான் மற்ற ஜீவராசிகளும் சரி, ஒரு அணுவா இருந்தாலும் அது எதை சுவாசிக்குதோ அதான் ஆணி வேறு. இப்ப இந்த சுவாசம் வந்து வலிமையா வீரியமா சரியான உணர்வா இருந்ததுன்னா இந்த வலிமை கிடைக்குது. துருவ நட்சத்திரம் சப்தரிசிமன இதெல்லாம் அகண்ட அன்னத்துல வரக்கூடிய எதையுமே அது ஒடுக்கி அது ஒளியா மாற்றுறது அப்படிங்கறது ரகசியத்தை நம்ம குருநாதர் இதை அனுபவபூர்வமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வலிமையை நம்ம பெறதுக்கு இதை தெளிவா உபதேசி நமக்கு வழிகாட்டுறாங்க.
அப்போ இந்த எண்ண வலுப்பட்ட ஞானம் என்ன செய்யுது, அதனுடைய வலுவை எல்லாம் காட்டுது. வலுவை காட்டின உடனே வேற ஒண்ணும் வேண்டியல்ல. இப்போ இதுல இந்த பள்ளியில் இருக்கும்போது ஒரு யானை, நானும் ஒரு நண்பரும், அப்ப நான் பிரிமியர் மில்ல வேலை பார்க்கறேன், போலாங்கல பிரிமியர் மில்ல உடம்பேட்டையில். அப்ப அந்த ஆளு, நானும் ஒரு மேஸ்திரி, அவரு ஒரு மேஸ்திரி, ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க வந்து என்ன செய்யறாங்க, இங்க வந்தோம். அவர் மகளை இங்க பள்ளியில் தான் கட்டி கொடுத்தாரு. அது வாழா வச்சாருக்கு, அவங்க ஜவுளி கடை வச்சிருக்காங்க. ஏன்னா உள்ளூர்ல சொல்லி சமாதானப்பட்டீங்களான்னு அவங்க ஹிம்சப் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஆவடியார் கோயில்ல வந்து அண்ணன் கோயில்ல உட்கார்ந்து திருநையில உட்கார்ந்து வந்த செவர் இந்த வாய் இது வாய்க்கால் போகுது சாகரை, அதனால திருநெல் மாதிரி கட்டி இருக்கிறாங்க. அதுல உட்கார்ந்து கதையை பேசிக்கிட்டு இருக்கிறோம். நடந்த நிகழ்ச்சி, நிகழ்ச்சி நடந்த உடனே இந்த யானை அந்த சமயத்துல சர்க்கஸ் விளையாடுது. என் சும்மா இருக்க மாட்டாத விட ஒரு பீப்பா தூக்கி வச்சு அதுல 4 காலையும் தூக்கி வச்சு சொல்றான். இதை கொண்டு அதை மாதிரி இவன் பழகிறானா, பழக்க வச்சுன்னா சரி இவன் என்ன சொல்லுங்க, அதுக்குள்ள இவர் கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காரு. சரி அவன் என்னமா சொல்லிட்டு போறான், அது மாட்டேங்குது அடிக்கிறான், அது மாட்டேங்குது காலை தூக்கி வைக்க மாட்டேங்க அடிக்கிறான். அடிச்ச உடனே என்ன ஆயிப்போச்சு, நானு ரோட்டை பார்க்க இருக்கிறேன், அந்த ஆளும் யானையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அது அடிக்க நான் முதல்ல தெரியும் பார்த்தேன், இங்க பாருங்க அப்படின்னா பார்த்தேன். சரி எதை நீ சொல்ல வேண்டிய சொல்லியான்னு சொல்லிடுறேன், ரோட்டை பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்க இருந்தாலும் சொல்லிட்டு இருந்தாலும் என்ன செய்திருச்சேன், ஆங்களால வாயே வரமாட்டேங்க.
சொல்லு ஞான விரதனா சொன்னா அந்த பயம் இங்க வேகமா அவன் அடிச்சவன அவனை துரத்து தூக்கி எரிஞ்சிருச்சு. தூக்கி எரிஞ்சவன என்ன செய்யுது, அவன் தப்பிச்சான் பழைச்சான்னு சொல்லி போட்டு ஓட்டம் ஓடுனானு, இன்னொருத்த ரெண்டு மாதத்துல ஒருத்தன் ஓடுறானு அவனை துரத்திட்டு போச்சு. இவன் என்ன செய்யிட்டான், தூக்கி எறிஞ்சவன் ஓடி வந்து கேட்க முடியுது. இதுவரை இங்க சொன்னாலும் ஆ ஆன் வாய திறந்துக்கிட்டே இருக்க நல்ல நல்ல நிகழ்ச்சி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா வாயில சொல்ல மாட்டேன் ஆ ஆன் இருக்காரு. யானை வரதா சொல்ல முடியும், இவன் சடானு கதவை போட்டு முடியும்போது திரும்பி பார்க்கறேன். அங்க ஒரு குட்டி யானை இருக்குது, இன்னொரு பெரிய யானையும் இருக்குது. பெரிய யானை இதை காட்டிலும் பெரிய யானை இருக்கு. இந்த வந்து கேட்டை போட்டு கேட்ட மூணான அல்லையோ உட்கார்ந்து தூக்குதுங்க. அந்த தூக்கினவுடனே அங்கிருந்து அவன் சத்தம் போடுறாங்க. அந்த சத்தம் போடணும்னா இங்கிருந்து குடுகுடுன்னு ஓடுது, வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இங்க வந்து கேட்ட தூக்கிச்சுன்னா அடிச்சு காரி பண்ணு. அப்புறம் ஊரே புறம் பரவாயில்ல அனுச்சு போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் வாங்கி வந்துச்சு. இது என்ன செய்த தெரியுமா, அங்க அந்த வண்டி மாடு ஒண்ணு இருந்து தூக்கி அது வீசி அப்படி சுக்குநூறு ஆக்கி உடைச்சு போச்சு. இந்த கோபத்துல அங்க போய் அந்த கேட்டை தூக்குதுங்க, நீங்க வருதுங்க காணாது. இங்க என்ன சின்னோட யானை பெரிய யானை கட்டில போட்டுருங்க. வந்த உடனே நீ கொம்பான முட்டு முட்டுச்சு. முட்டின உடனே என்னாச்சு, அப்படியே தாங்க மாட்டாதபடி இப்படி கீழே விழுந்துருச்சு. ஆனா இந்த குட்டி யானைய சந்தனமா அதை அடிச்சுக்கிட்டு இருக்க போகும்போதே அது வெளியில தாக்கிக்கிட்டே இருக்குது, போட்டு கத்திக்கிட்டு இருக்கும், அதுவும் கத்துறது முடியாத இருக்குது. தந்திரமா என்ன செய்தான், அவன் திறமையோட அந்த குட்டி யானையை குழம்பிட்டானும் கதவை திறந்து போட்டானு. இவ்வளவுதான் இந்த கேட்ட போட்டு தூக்கு தூக்குன்னு தூக்குது நடந்த நிகழ்ச்சி. கண்ணை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ராத்திரி 12 மணி வரையும், 12 மணி வரையும் இது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். போலீஸ் வந்து சுடுறதுக்கெல்லாம் அது யானை வாங்கி கொடுத்தாலும் இதை சுடக்கூடாதுங்கிறான். சுடக்கூடாது, நான் வாங்கி கொடுத்தது எப்படி பிடிச்சி நீ கேட்டில் போடுங்கிறான். இந்த வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில இருந்து ஒரு பாவத்தை நாங்கள் வந்து கூட்டு வந்து ராத்திரி 10 மணிக்கு மேல கொண்ட உடனே அந்த யானைகிட்ட பழகினா மன தைரியம். தைரியமான உடனே என்ன செய்தான், தேசிய ஈஸ்வரன் விட்டு கோமன் துணி மட்டும் கட்டிக்கிட்டாங்க. இப்படி ஒரு ஆணி செருப்படி ஆணி அடிச்ச மாதிரி ஒரு பலகையில வச்சுக்கிட்டாங்க. வேற ஒண்ணுமே இல்லைங்க, வாங்கிட்டேன் இந்த ஆணி மட்டும் கையில வச்சுக்கிட்டாங்க. இந்த என்ன செய்யுங்க, அங்க போகுது இது போகுது எல்லாம் கிட்டது பயங்கரமா இருக்குது. எல்லாரும் வேடிக்கை பாக்குறோம். நீ கேட்ட தூக்கி வந்துச்சுன்னா இங்க கூட்டம் ஏதாவது தூக்கி வந்துச்சுன்னு குறைஞ்சி அனுகிறேன் 1000 பேராக சாவாங்க. அந்த அளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கடியா இருந்து வேடிக்கை பாக்குறோம். நடந்த நிகழ்ச்சிங்க இதெல்லாம். அப்புறம் என்ன ஆயிப்போச்சு, இவன் எந்திரிச்சு நான் போய் பிடிக்கிறேன்னு போனேன், போலீஸ்காரங்க விட மாட்டேன்ட்டாங்க. நான் மகனானா இருந்தேன், எனக்கு எந்த பொறுப்பு இல்லை, நான் சம்மதிச்சா இறங்குறேன்னு எழுதி கொடுங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு ஆள் அனுப்பிச்சு நானும் போறேங்க யானைகிட்ட எனக்கு பழக்கம் இருக்கணும்னா விடமாட்டேன்ட்டாங்க. அந்த ஆள் விடமாட்டேன்ட்டாங்க, யானைகிட்ட பழக்கம் இருக்குன்னா இந்த ஆளை பார்த்துக்கிட்டு அப்புறம் விடுவோம் அப்படின்ட்டாங்க. ஒரே ஆளு மேலே ஏறி செவத்தேறி குதிச்சானாலே இவனை துரத்துவோம். ரெண்டு கையில ரெண்டு அந்த இது இருக்குல்ல ஆணி, பலகையில ஆணி அடிச்சு வச்சிருக்கான். அது பக்கத்துல வரப்போது போட்டு விட்டு அவன் தப்பிச்சுக்கிறான். தைரியம் அவன் அது வந்து தாப்பிச்சோன்னு அது பழக முன்னாடி அந்த தூண்கள் இருக்கு, அந்த தூண்கள் மத்தியில் அப்படி நெளிஞ்சி எழிஞ்சி அதுக்கு சிக்காமலே இருக்கிறாங்க. அப்புறம் சிக்காமல் இருந்தவன் நினைச்சிட்டு ஒழிஞ்சிருந்து வாழை பிடிச்சிருக்காங்க. அந்த வாழை பிடிக்கும் போது கையில இந்த வங்கி இருக்குல்லங்க, அது கையில வங்கி வச்சிருக்கிறாங்க. அந்த வங்கியை வச்சுட்டு வாழை பிடிச்சி மேல கால் இப்படி எட்டுதுங்க, அந்த காலுக்கு மேல இப்படி கொண்டு வச்சுட்டாங்க. நெருங்கி பார்த்துக்கிட்டே இருக்கான், அவங்களோட தைரியத்தோட செய்யறாங்க. அப்ப என்ன செய்து, செவத்துல கொண்டு போய் பின்னால கொண்டு வர அந்த வங்கி வச்சுக்கிட்டாங்க. அது இடிக்க இடிக்க குத்தனவன அவனை நசுக்க முடியல. இப்படியே அதை சுத்திக்கிட்டே வரும். ராத்திரி 12 மணி வரையிலும் இது சுத்தி 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 வந்த உடனே இவனுடைய வலு கண்டது அப்படியே அடங்கிடுச்சு. இவனை அடிக்க முடியல, அதனால இவன் ஓடி ஓடி முன்னாடி போறானே, அதற்கு தக்கவாறு அவன் தந்திரமா தப்பிக்கிறான்.
அப்ப அவனுடைய மனப்பலம் கண்டு இதுவும் வலுக்குறையும். கடைசியில் என்ன செய்தான், அங்கிருந்து அது வலு கொண்ட உடனே ஒரு கயிறை போடுங்கிறான். எங்க அந்த கோயில் மேல மேல இருக்கிற ஒரு கயிறை போடுங்க அப்படின்னு. அந்த கயிறை போட்ட உடனே எடுத்து கையில வச்சுக்கிட்டாங்க. இது கரங்கி நின்ன உடனே பயிற்று அப்படிங்கிறான், படுக்குது மேல கயிறை போடுறாங்க. அவன் கட்டளைக்கு அது பயப்படுங்க, இவ்வளவு தூரம் இது எல்லாம் அப்படிங்கன்னா பயிற்றுன்னு சொன்னா படுக்குதுங்க. அந்த பயிற்றுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த கயிறை மேல போட்டுறாங்க. அந்த மேல போட்ட உடனே பயிற்றுன்னு படுக்குதும். அப்புறம் என்ன செய்யறான், படுக்க சொல்றாங்க. நீ படுன்னு சொன்னா பின்னத்தங்கால என்ன செய்யறானு கயிறை போட்டு கேட்டாங்க. அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா முன்னத்தங்கால என்ன செய்யறாங்க, தொடர்றதுக்கு மேல தும்பிக்க மேல ஆணையிடுறாங்க. ஆணையிடவனு இந்த காலை இப்படி தள்ளி வைங்கிறான், தள்ளி வைக்கிறான், ரெண்டு காலையும் தள்ளி வைக்கிறான். அப்புறம் இது வெள்ள போறாங்க. கயிறு கேட்டாங்க, ராத்திரி ஒரு மணிக்கு, ஏன்னா மனிதனுடைய ஆணைகள் இவனுடைய என்ன வலுவுக்கு சொல்ற, அது உடல் வலுவு. ஏன்னா இதே அதே யானைகிட்ட என் குருநாதர் யானைக்கு வலுவா உனக்கு எனக்கு வலுவான்னு கேட்டாருங்க. எதுங்க, அதே யானைகிட்ட கூட்டு போய் யானைக்கு வலுவா எனக்கு வலுவான், யானைக்குதான் சாமி வண்டி பாடுறா அப்படின்னாரு. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, தேங்காய் எடுத்து போட சொன்ன, போட்ட உடனே போட்டு திருப்பி எடுத்தோம்னு அடிச்சிடும். இது போன உடனே இந்த தேங்காய் போட சொன்னார், போட்டேன், அவர் போய் எடுக்க போனார். எடுத்த போன உடனே அனுஷன் தும்பி கையில் இப்படின்னு அடிச்சு இது ஊஞ்சி ஊஞ்சி திருப்பி கையில கொடுத்தார். அடி கொடுத்த உடனே அதை என்ன செய்து அந்த தும்பிச்சிங்க நீச்சி அடிக்க மாட்டேங்க, அப்படியே மண்டி போட்டு கத்து கத்துன்னு கத்துதுங்க. அந்த கத்துனவன் என்ன செய்யுது, யானை மாவட்டம் அங்க வந்த என்னன்னா இந்த மாதிரி பைத்தியத்தை கொண்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னா, அடிச்சு போடுச்சுன்னு என்ன செய்யுது, ஓ யானை தானே இப்ப படுத்துக்கிடுச்சு அப்படின்னு. யானைக்கு வருவா உனக்கு வருவான்னு கேட்டு இந்த மாதிரி படுக்க சொல்றார். எனக்கு குருநாதருடைய சில உண்மை நிலைகளை சில இதுவும் அனுபவ ரீதியில மிருகங்களுக்கு உடல் வலுவும் மனிதனுடைய எண்ண வலுவும், இந்த எண்ண வலுவு கொண்டு எதை உணர்வு எடுக்கிறோமோ அந்த உணர்வு இயக்கங்கள் பார்க்கப்படும் போது அந்த உணர்வுகள் அது அஞ்சுது. இதெல்லாம் தெளிவா கொடுக்குறான். அப்ப என்ன செய்து மண்டி போட்டு அந்த மாவட்டம் வந்தேன். வந்த உடனே இந்த யானை எது சுத்திட்டு அதான் கொடூரமானது, யாரை கண்டாலும் அழிச்சுப்படும். ஆனா இது அந்த மாதிரி செய்த உடனே சம்பளிச்சு மாவட்டம் வந்தான். இப்ப பாருங்க யானை ஒண்ணும் செய்ய மாட்டேங்க இந்த நிலையை காட்டினார். அதே யானை தான், ஏன்னா அன்னைக்கு இவருடைய சக்தி கொண்டு வலு என்று நான் நினைச்சேன். அதே சந்தர்ப்பம் மண்ணினுடைய எண்ண வருவாலை எப்படி காக்க முடிகின்றது. எல்லாருக்கும் தெரியும், பழனியில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பத்து, நான் இந்த சாமி வரோம்னா 10-30-40 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நடந்தது. ஏன்னா இப்ப நான் மில்லுக்கு போயிட்டு இருக்கிறேன், போலாங்க பிரிமியன் மில்ல வேலை செய்யும். அப்போ
குருநாதர் இதுல விஷ்ணு தனுசு அப்படிங்கிறதுக்கு சரியான விளக்கம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இப்ப நம்ம சகஜ வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறோம், உணர்வுகள் மாறுது, அப்ப அது போர் முறையாகுது. நம்ம சண்டை போடல, கைய கால தூக்கி அடிக்கல, ஆனாலும் அந்த உணர்வுகள் வந்து ஒன்னோட ஒண்ணும் போகுது. இது சிவத்தனுசு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல நம்ம அதை அடுத்தவங்க சொல்ல போகும்போது, அவனை நான் ரொம்ப நாள் பாத்துட்டே இருக்கேன், என் கூட மோதிட்டே இருக்கிறேன், நானும் பொறுத்து பொறுத்து பாத்துட்டே இருக்கேன், என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவன் மோதுறான்னு சொல்லுவான். அப்புறம் அதே உணர்வு நாம் எடுத்து அவனை நான் ஒரு நாள் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு இந்த மோதல் அப்படிங்கறத தனுசு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாம வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளும் நம்மளுடைய அலைகள், அதாவது நம்ம சுவாச அலைகள், நம்ம உயிரில இருந்து சமைக்கப்பட்டு வெளிப்படக்கூடிய அந்த அலைகளும் அவங்க வெளிப்படுத்தக்கூடிய அலைகளும் இது ஒண்ணுக்குள்ள வந்து மோதி உயிரில திரும்ப இது மோதலாம் போது குருச்சேத்திர போர், உடலுக்குள்ள சிறப்பு மகாபாரத போராது. அப்ப இந்த மோதல்லதான் சகலமே நடக்குது. அதே சமயத்துல நம்ம மோத மோத நம்ம உணர்வு அவங்களுக்குள்ள வளருது, அவங்க உணர்வு நமக்குள்ள வளருது. இதை நம்ம வந்து எப்படி நம்ம வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இதை எண்ணி எடுத்து ஒண்ணு நம்ம வளர்க்கல, இந்த உணர்வுல அந்த உணர்வுல மோது. இப்ப இதேதான் குருநாதர் விஷ்ணு தனுசு அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி ஒன்னோட ஒண்ணு மோதும்போது சிவத்தனுசா மாறுதோ, இதே மாதிரி நம்மளுடைய நினைவுகளும் நம்மளுடைய எண்ணங்களும் இப்ப குருநாதர் நமக்குள்ள துருவ நட்சத்திர சக்தி வாய்ந்த உணர்வுகளும் ஆழமா சக்தி வாய்ந்த வித்தா ஒளியான வித்தா நமக்குள்ள பதிவு செய்திருக்கிறார். இதை நினைவு கொண்டு வந்து எப்படி நம்ம மற்றவங்களோட உணர்வுகளோட நம்ம மோதுறத எப்படி சண்டைங்கிற நிலையில அதை உணர்ச்சி பொங்க சொல்றோமோ, இதே மாதிரி குணர் நமக்குள்ள பதிவான இந்த உணர்வை இதை வச்சு நம்ம துருவ நட்சத்திரத்தோட மோதணும். இது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு கல்லு இன்னொரு கல்லு, இப்ப இந்த சிக்கி முக்கி கல்லாம் சொல்லுவோம், கேஸ் நம்ம லைட்டர் எல்லாம் போறதுக்கு இதுல ஒரு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கல்லுதான் வச்சிருப்பாங்க. அப்ப சடக்குன்னு நம்ம அதை சரட்டுன்னு உரச போகும்போது அதுக்குள்ள பொறி அந்த அவ்வளவு பெரிய அதையே அது நெருப்பா மாற்றக்கூடிய அளவுக்கு அது வெளிச்சமா அது வருது. இது மாதிரிதான் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய நினைவுகள் உணர்வுகள் துருவ நட்சத்திரத்தோட மோதுதோ, அந்த மோதம் மோத துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் நம்ம உயிரில பட்டு அது பளீருங்கிற அந்த நீல நிறத்துல சக்தி வாய்ந்த ஒளியா நமக்குள்ள பெறும். அப்படி அந்த வெளிச்சத்துல எப்படி புறநிலைகள்ல இருள்கள் போகுதோ, அங்க வெளிச்சமாகி எல்லாத்தையும் அது நெருப்பாக்கி எல்லாத்தையும் அது சமைக்கக்கூடிய சக்தி வருதோ, இதே போலதான் நம்ம துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை இந்த முறைப்படி விஷ்ணு தனுசு, அதான் விஷ்ணு தனுசுன்னு குருநாரு வந்து திரும்ப திரும்ப சிவதனுசை நம்ம எடுக்கக்கூடாது, சிவதனுசே எடுக்காதீங்க, விஷ்ணு தனுசே எடுங்க, விஷ்ணு தனுசை எடுத்ததுனாலதான் ராமன் வந்து அவன் வந்து எல்லாத்தையுமே வென்றான், பரசுராம சிவதனுசை எடுத்தா அதனாலதான் அவன் தோல்வியை கண்டான் அப்படிங்கறத தெளிவா அங்க காவியங்கள்ல காட்டப்பட்ட உண்மைகளை நமக்கு உணர்த்தினது போல, இந்த வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நொடி போலதும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நம்ம பெறதுக்கு இந்த விஷ்ணு தனுசை பயன்படுத்து. விஷ்ணு தனுசுன்னு சொன்னாலே திரும்ப திரும்ப அவர் சொல்லக்கூடிய உணர்வு, நம்ம தியானம் செய்யணும், தியானத்துல எண்ணி ஏங்கி எடுப்போம், நம்ம தியானம் செய்யறோம், இப்படி துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலி வரணும்னு நினைக்கிறேன் இப்படி எல்லாம் சொல்றோம். ஆனா துருவ நட்சத்திரத்தோட நம்ம மோதணும்னா தான் அதுல இருந்து வரக்கூடிய சக்தி நமக்குள்ள அதீதமாக பெற முடியும். ஏன்னா ஒரு சண்டை போடுறோம்னு சொல்றோம், இப்ப சண்டை போடுறவங்களுடைய உணர்வோட நம்ம உணர்வுகள் மோதிக்கிட்டே தான் இருக்கு. சண்டை போட்ட பிற்பாடும் அவங்க விலகி போனாலும் அவங்க உணர்வு திரும்ப திரும்ப நமக்குள்ள மோது, இப்ப நம்ம மோதம் மோத நம்ம திரும்ப திரும்ப உங்களை நினைவுகள் வந்துட்டே இருக்கு, அதே வளர்த்துட்டே இருக்கு. இதே மாதிரிதான் துருவ நட்சத்திரங்கள அடிக்கடி நமக்குள்ள எண்ணி அந்த நினைவுகளை அங்க செலுத்தி அதனோட மோத, அதுல இருந்து வெளிப்படக்கூடிய நம்ம உயிர்ல மோத, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அணுக்கள்ல மோத, மீண்டும் இங்க இருந்து துருவ நட்சத்திரோட மோத, இப்படி மோத 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 அந்த அலைகளுடைய தொடர் ஈர்ப்பு ஜீவசக்தி. ஏன்னா உயிர்ல எந்த உணர்வு படுதோ அதுதான் ஓ இம் ஜீவன் பெறுது. உயிர்ல வந்து மோதுனாதான் அங்கு இந்த ஜீவனே இது பிரணவமாகுது. அதே போலதான் துருவ நட்சத்திரங்கிற உணர்வுகள் நாம நம்ம எந்த அளவுக்கு நம்ம உயிர்ல மோத செய்யறோமோ, அந்த மோதலுக்கு தகுந்த மாதிரிதான் அங்க பேரருள் பேரொழியாக சிக்கிமுக்கிகள் இருந்து எப்படி பள்ளியிருந்து வெளிச்சம் வருதோ, அது மாதிரி துருவ நட்சத்திர உணர்வு நீல கலர்ல நம்ம உயிர்ல வெல்டிங் அடிச்சா எப்படி பள்ளியில் வருதோ அந்த நிலைகள் பரலாம். உடலுக்குள்ள சிறுக சிறுக இதே மாதிரி எப்படி அந்த உருவ மத்தியில மோத வைக்கிற மாதிரி உடலுக்குள்ள எல்லா உறுப்புகளையும் மோத வச்சோம்னா எல்லா உறுப்புகளுமே பேரொழியா அதுக்கப்புறம் இது வளர்ச்சியாகும். நம்ம உடல்ல இருந்து பள்ளியிருந்து மிகப்பெரிய வெளிச்சங்கள் வர்றதெல்லாம் பாக்கலாம். குருநாறு வந்து நம்மளுக்குள்ள தொட்டு கொடுக்குறாரு. இது செய்த அனுபவங்களை நிச்சயமா அந்த சக்தியை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷ்ணு தனுசை எப்படி பயன்படுத்துறது தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்களுக்கு இது வழிகாட்ட போகும்போது நம்ம குருநாதர் எப்படி நமக்குள்ள இது ஆழமா பதிவு செஞ்சு இந்த உண்மைகளை உணர்த்துறோம், இதே போல மற்றவர்களுக்கு இந்த அருள் வழியை நம்ம பாய்ச்ச முடியும்.
விஷ்ணு தனுசு என்றால் ஒரு மின்கதிரின் உணர்வு ஒளியாக மாறி, ஆக நாம் ஒரு கல்லை தட்டினால் ஒளியினத்தன்மை அடைந்து அது வெகு தூரம் வெளிச்சென்றிருந்து இருளின் தன்மை அகற்றுகின்றது, பொருளின் தன்மை கூட காண முடிகின்றது. ஆகவே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நமக்கு உயிரை மோத செய்யப்படும்போது இந்த உணர்வுகள் நம் இரத்த நாணங்களிலே சென்று இது மோதலாகி விஷயத்தின் தன்மையை மாற்றி உணர்வின் வழியாக மாற்றும் தரம் பெறுகின்றது. இந்த வாழ்க்கையெல்லாம் நாம் ஒவ்வொரு வெளியிலும் வாழ்க்கையில் சலிப்போ சஞ்சலமோ சங்கடமோ கோபமோ குரோதமோ வெறுப்போ பிறர் செய்யும் உணர்வுகளை நுகரப்படும் போதுதான் நமக்குள் இருசூழும் நிலைகளும் சிந்தனையற்ற நிலைகளும் பிறருக்கு நாம் தீங்கு செய்யும் உணர்வுகளும் அதே சமயத்தில் நம் உடலில் எண்ணும் உணர்வுகள் நம் உடலிலேயும் தீங்குகள் ஏற்பட்டு விடுகின்றன. இதை போன்ற நிலைகளிலிருந்து மாற்றி காட்டியேயா என்று பல கோடி தீமைகளை நீக்கி இந்த உணர்வுகள் வள்ளி வலிமை மிக்க சக்தி தெய்வானை. ஆக இந்த வலிமை மிக்க சக்தி கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் நஞ்சினை வென்றிட்ட அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வினை நீங்கள் நுகர்ந்து அதன் மேல் இச்சைப்பட்டு அது உடலை நீங்கள் நுகர்ந்தால் அது தெய்வ ஆணையாக இருளின் நீக்கிடும் அருள் உணர்வு உங்களோடு விளைந்து அதன் கிரியாக உங்கள் வாழ்க்கையும் செயலும் அமைந்து எதன் வலுகருகின்றோமோ அதன் வழி நாம் வின் செல்கின்றோம். நாம் குறுகிய காலம் வாழும் நிலையில் உடன்மேல் இச்சை பெற்றவன்தான் பிறர் செய்யும் குறைகளைத்தான் நாம் அதிகமாக வளர்த்து எனக்கு இப்படி செய்கிறான் இதை செய்கிறான் என்ற நிலைகள்தான் மேலும் நாம் வளர்த்துக் கொள்ளும் நிலை வருகின்றது. இத்தகைய நிலை வந்தாலும் இஸ்ராயல் என்று உயிரான ஈசனிடம் வேண்டி ஆக உடலின் தன்மை ஒளியாக மாற்றிய அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வினை நாம் நுகர்ந்து நம் உடலை பரப்ப செய்யும் போது அதனுடைய இச்சை நம் உடலில் இருளை நீக்கிடும் உணர்வின் எண்ணங்கள் இது கிருகியாகி நம் எண்ணம் செயல் அதன் வழிப்படி தெய்வ ஆணைய இந்த உடலில் நன்மை பயக்கும் உணர்வும் பிறருக்கு நன்மை செய்யும் உணர்வும் ரெண்டுமே வருகின்றது. ஆகவே இதை போன்ற நமது வாழ்க்கையில் பெருக வேண்டும்.
இன்று உலகெங்கிலும் எப்படி ஒரு வைரஸ் என்ற நிலையில் அது கிருமியாக மனித உலகையே எப்படி அச்சுறுத்தி மனிதனை கொன்று குவிக்கின்றதோ, இதை அப்படியே இந்த உபதேசத்தில் குருநாதர் வெளிப்படுத்துகின்றார்கள். ஏனென்றால் அந்த காலங்களில் அணுகுண்டு, ஹைட்ரஜன் குண்டு போன்ற நிலைகளை அது ஆரம்பத்தில் இதை நான் வெடித்து விடுவேன், அவனை கொண்டு விடுவேன் என்று பயமுறுத்தினாலும், இன்று அதற்காட்டிலும் அந்த தீவிரவாதிகள் வந்து அவர்கள் உபயோகித்த பல விஷ நிலைகள் இந்த காற்று மண்டலத்திலே பரவி அதுவும் மற்ற பூச்சிகள் இவைகளிலே கலந்த பின்பு அந்த பூச்சிகளும் மடிந்த பின்பு அவைகள்தான் இன்று பல கிருமிகளாக இந்த பூமி முழுவதும் சுழன்று கொண்டிருக்கின்றது. ஆக அதன் வழி புது புது விஷ கிருமிகளாக இப்ப நம்ம பல, அதாவது வைரஸ் போன்ற புது புது நோய்களை சுமார் 5 வருட காலம், 10 வருட காலம் இடைவெளியில் அடிக்கடி நம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இறந்தார்கள் என்று நம் பத்திரிகையில் டிவியில் பார்த்திருப்போம். இப்பொழுதும் அதை போன்ற நிலைகள் தான் வந்து கொண்டிருக்கின்றது, இயக்கிக் கொண்டிருக்கிறது. இது அப்படி நம் குருநாதர் இதில் உணர்த்துகின்றார். ஆக இதை போன்ற நிலையெல்லாம் இருந்து விடுபட வேண்டும் என்றால் நம் என்ன செய்ய வேண்டும், எப்படி தியானிக்க வேண்டும் என்பதையும் இதில் உணர்த்துகின்றார். ஆக அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியை துருவ நட்சத்திரமான அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய சக்தி வாய்ந்த உணர்வுகளை அவன் துருவனாகும் பொழுது எப்படி நஞ்சை வென்று அந்த துருவன் என்று அந்த காரண பெயரை பெற்று அந்த நஞ்சை வென்று ஒளியாக அது பெறக்கூடிய தகுதி பெற்றானோ, அந்த நஞ்சை வென்ற அந்த வென்றிடும் அந்த ஒளியான உணர்வுகளை, துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நம் ரத்தத்தில் கலக்க செய்து நம் சிறுநீரகங்களில் அது அதிகமாக அது வலுக்கொண்டதாக நாம் இணைத்துக் கொண்டே வந்தான் என்றால், இன்று எப்படி இன்ஜெக்ஷன் செய்து ரத்தங்கள் மூலமாக மனிதனுக்கு நோயை உடனடியாக குணப்படுத்துகின்றார்களோ, இதை போன்றுதான் நம் உடல் உள்ள சிறுநீரகங்களுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய எந்த அளவுக்கு நாம் வலிமை சேர்க்கின்றோமோ, இந்த காற்று மண்டலத்திலே வரக்கூடிய விஷத்தன்மைகளை, ஏனென்றால் நமது சிறுநீரகம் அந்த பணியைத்தான் செய்து கொண்டிருக்கிறது, நம் உடலில் அசுத்தங்களை அப்புறப்படுத்தி ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பாக அது செயல்படுகின்றது. அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய எந்த அளவுக்கு நாம் அந்த சிறுநீரகங்களை செலுத்தப்படுகின்றோமோ, அந்த அணுக்களில் அங்கே வீரியம் ஊட்டுகின்றோமோ, இந்த நஞ்சை வெல்லக்கூடிய சக்தி பெறுகின்றோம். இதை போன்ற கிருமிகள், விஷத்தன்மைகள், ஏனென்றால் இதை துருவ நட்சத்திரம் இதையெல்லாம் ஒடுக்கி அதையெல்லாம் ஒளியாக மாற்றும் திறன் பெற்றது. அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளைத்தான் நம்ம குரு இதில் வாக்காக கொடுக்கின்றார். நம் குருநாதர் காட்டிய வழியில் சென்றால் இதை போன்ற தீமைகள் நமக்கும் சரி, நம்மை சார்ந்தவர்களுக்கும் சரி, இது வராதபடி தடுத்துக் கொள்ள முடியும். இந்த காற்று மண்டலத்தையும் புனிதப்படுத்த முடியும். இந்த குருநாதர் காட்டிய வழியில் நாம் எளிதாக வென் செல்ல முடியும்.
என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷ உலகம் இன்று அணுகுண்டும் ஹைட்ரஜன் கொண்டும் போய் இப்ப மனிதருக்கு மனிதர் தீவிரவாதம் என்ற நிலைகள் வந்து, அதாவது பல கலவையான விஷத்தன்மைகள் கலக்கப்படும் போது மற்ற விஷப்பூச்சியில் பட்டவன் அது இறந்தால் விஷக்கிருமிகளாக மாறி மனிதனை கொள்ளும் தன்மையும், அதே சமயத்தில் நாம் சுவாசித்த உணர்வுகளோ நம் உடலுக்குள் போனால் நல்ல அணுக்களை மாற்றி விஷ அணுக்களாக உருவாகி நமக்குள் நோயும், நம் உடலிருந்து வரக்கூடிய நம்முடைய சார்புடையவருக்கும் இந்த நோய்கள் வந்துவிடும். இப்படி விஞ்ஞான அறிவி அதாவது அசுரன் கையில சிக்கி அசுரர் தனக்கு சாதகமான நிலை செய்த தீவிரவாதம் என்ற நிலை உலகம் முழுவதுக்கும் இப்படி பரவும் இந்த நேரத்தில் நாம் நம் குருநாதர் காட்டி அருளையும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பற்றி நம் உடலுக்குள் நாம் இதை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் பத்திரிகை வாயிலாகவோ டிவி நிலைவாகவோ உற்று பார்த்து உணர்வின் தன்மையை பதிவாக்கிவிட்டால் மீண்டும் நினைக்கொண்டு அந்த விஷத்தின் தன்மை நம் உடல்ல வளர்த்து நமக்குள் விஷ கிருமிகளை தான் உருவாக்குகின்றோம். நமக்குள் கடும் நோய்களையும் வந்துவிடுகின்றன. இப்போது புது புது நோய்கள் வரும் காரணமே இதை போன்று கேட்ட உணர்வு நுகர்ந்து பதிவாக்கி மீண்டும் அந்த உணர்வுகள் நுகரும் உணர்வுகள் நமக்குள் ஆகி அதுவே நமக்குள் விஷக்கிருமிகளாக மாறுகின்ற நம் இரத்த நாணங்களிலே இதன் உணர்வு சொல்லாகவே செயலாகவே நாம் பார்வையில் பார்க்கப்படும்போது நமக்குள்ளும் நம்மை சாப்பிடுவ உடல்களையும் பார்க்க முடிகின்றது. இப்படி விஷத்தின் தன்மை கடுமையாக போகும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் உயிரான ஈசனை கடவுளாக மதித்து அவன்தான் நம்மள இந்த உடலை உருவாக்கியவன் என்றும் இந்த மனிதர் உருவாக்கிய அந்த நல்ல குணங்களை காக்க நீங்கள் ஞானிகள் கண்ட உண்மையின் உணர்வை இங்கே இருவரையும் பதிவு செய்த நினைவை துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நீங்கள் பெற்று உங்கள் உடலுக்குள் செலுத்தி உங்கள் உடலுக்கு அறியாத சேரும் தீமைகளை தூய்மையாக்கிப்படும். தங்கத்துக்குள் நாம் செம்பு மெள்ளி வைத்து நாவண்ணங்கள் செய்தால் 2.5 கலந்து விடுகின்றன. அந்த 2.5 கலந்த பின் அதில் உள்ள விஷத்தை பிரிக்க நாம் திரவத்தை ஊற்றி அந்த விஷத்தை பிரித்து தங்கத்தை சுத்தமாக்க முடியும். இதே போல எல்லாவற்றையும் சுத்தப்படுத்திய அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எடுத்து பழகிவிட்டால் உங்கள் உடல் உள்ள உறுப்புகளில் இது அடிக்கடி செலுத்தப்படும் போது நம்முடன் 2.5 கலந்திருந்தால் அது பலவீனமாகி நல்ல உணவின் தன்மை எடுத்துக்கொள்ளும். விஞ்ஞான அறிவு கொண்டு நம் உடலில் இரத்தங்களில் அதை எதன் எதன் மருந்துகளை கலவையில் செலுத்துகின்றனரோ அது சென்று உடல் முழுவதும் பரவி தீமையின் உணர்வை மாற்றுவது போல மாற்றினாலும் தீமை மீட்டும் அதை காட்டும் வலிமையான நிலை உறப்படும் போது இது கிட்னி துரப்பம், இது பலவீனப்படுத்து, மறுபடியும் வேறொரு நோய் வருகின்றது. ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து நீ விடுபடுவதற்கு நம் குருநாதர் காட்சி அறுவழியும் இந்த துரு நட்சத்திரத்தை உணர்வு இந்த பயிற்சி முறைப்படி நீங்கள் செய்யப்படும் போதும் உங்களுக்குள் தீமைகளை நீக்கும் சிந்தித்து செயல்படும் தன்மையும் வாழ்க்கையை எப்படி வழிநடத்த வேண்டும் தன் வாழ்க்கையை எப்படி சீர்படுத்த வேண்டும் என்ற நிலையும் நாம் பெற முடியும். என்றால் மனிதன் வாழ்க்கையில் நல்லவர்கள் தான் வேதனைப்படுவதும் கவலைப்படுவதும் வெறுப்படுகிறதும் கோபப்படுவதும் தற்கொலை பண்ணுவதும் இந்த மாதிரி நிலைக்கு வந்து வேண்டும். இதே போல மனிதனுடைய ஆசைகள் நிறைவேறவில்லை என்றால் நல்லது செய்தே நல்லது பழக்கப்படுத்த மனிதன், நல்லது செய்த நொந்து போன மனிதன் இனி என்ன வாழ்க்கை என்று இந்த மனித உடலை இருந்து திருத்துவதற்கு மாறாக பெயின் நிலை அடைந்து இன்னொரு உடலில் இந்த ஆசை உணர்வாகி அவனை விடுத்து அந்த வேதனை உருவாக்கி உணர்வோடு சேரும்போது மனிதன் நல்லா அதை பிறவிக்கே போய்விடுகின்றன. இதே போன்ற நிலைகளிலிருந்து விடுபட்டு அருள் உணர்பட்டு அருள்வாழ்க்கை நீங்கள் வாழ எமது ஆசைகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். குரு அவர்களை பெற்று திரு நட்சத்திரத்தின் பேரலை பெற்று உங்கள் சந்தர்ப்பத்தால் அறியாது செய்யும் தீய வினைகளை நீக்கி அருணர்களுக்கு வாழ்க்கை உடல்நலம் பெற்று மனதளம் பெற்று இந்த வாழ்க்கையை அருமையான வாழ்க்கையை வாழ்ந்து பெறவில்லை என்ற நிலை அடைந்து அடையும் அந்த அருசக்தி நீங்கள் வேண்டும். குடும்பத்தில் பண்பும் பாசமும் பரிவும் வளர்ந்து தொழிலில் அரவணைத்து அன்புடன் வாழும் அருசக்தி பெற்று தெளிந்த மனமும் மகிழ்ந்த உணர்பெற்று அருவாழ்க்கை வாழ்ந்து எந்த பெருவாழ் பெற எமது அருகன் உபதேசித்த உணர்வு உங்கள் உள் நின்று உங்களுக்கு நல்வழி காட்டி அறுவழி வாழ்ந்திடும் அருவாழ்க்கை வாழ்ந்திடும் அருசக்தி பெற்ற எமது அருள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்.
அத்திரி அரசனாக இருக்க போகும்போது பல மந்திர தந்திரங்களை செய்து மந்திர ஒளிகளை பயன்படுத்தி மற்றவர்களை அடக்கி ஆள்வதும் இதை போன்ற எத்தனையோ நிலைகள் செய்திருந்தாலும் பின் இந்த மந்திர ஒளிகள் மற்ற மனிதர்களிருந்து எடுக்கப்பட்டதான். இதை எடுத்துக்கொண்டால் மீண்டும் எளிய நிலையான செயலுக்கே நாம் சரீரத்துக்கே நாம் போக வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த மந்திர நிலைகள் எல்லாம் அது ஒதுக்கி தள்ளி இந்த அரச நிலையை வேண்டாம் என்று காடு மற்ற இடங்களுக்கு சென்று கடும் தவங்கள் செய்து அகஸ்தியர் எந்த ஆற்றலை பெற்றாரோ அதன் வழியில் இவர் சுவாசித்து பேருண்மைகளை அறிந்த பின் மக்களை தேடி மீண்டும் வருகின்றார். இந்த மக்களை தேடி வரப்பட போகும்போது ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து அங்கே மகிழ செய்ய வேண்டும் என்று ஒரு நிலைக்கு வருகின்றார். ஆக அந்த மகிழ செய்யும் உணர்வுகள் அங்கே தோற்றுவிக்கப்பட போகும்போது அவர்கள் அதாவது மக்கள் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய உணர்வலைகள் சிறிதாக இருந்தாலும் அதையெல்லாம் எல்லா மக்களுடைய உணர்வுகளையும் அது கூட்டப்பட போகும்போது பெரு அலைகளாக அது குவித்து அந்த மக்களுக்குள் அந்த உயர்ந்த உணர்வுகளை தட்டி எழுப்பி அதன் மூலமாக அந்த அவர்களை மகிழ செய்த உணர்வுகளை குவித்து அதன் மூலமாகத்தான் அவன் வின் சென்றான் என்பதை இதில் சூட்சமமாக நமக்கு சொல்லுகின்றார். அதாவது நாம் வின் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் இந்த வின் செல்லும் உணர்வுகளை நம்மை போன்ற மனிதர்களாக இருக்கக்கூடிய மற்றவர்களுக்குள் இதை பாய்ச்சப்பட்டு அவர்கள் உணர்ச்சிகளை தூண்டப்பட்டு அவர்களுக்குள் இந்த மகிழ்ந்த உணர்வு அது வெறுக்க செய்யும் பொழுது அந்த உணர்வின் தொடர்கொண்டே ஏனென்றால் மகரிஷிகள் என்றாலே மக்களை மகிழ்விக்க செய்பவர்கள் மகிழ்விக்கக்கூடிய உணர்வுகளை அவர்கள் பாய்ச்சுவர் என்றுதான் நம் குருநாதர்கள் விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். ஆக அந்த மகரிஷிகளுடைய உணர்வை நாம் பெற வேண்டும் என்றாலும் இதை போன்று அந்த மகரிஷிகள் எப்படி மக்களை மகிழ்வித்து அந்த உயர்ந்த உணர்வு கொண்டு அவர்கள் எப்படி அதை சுவாசித்து நம்ம குருநாதர் நிறைய பேர் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. போகமா மகரிஷி எத்தனை மகிழ்ச்சிகள் எடுத்தாலும் இவங்க எல்லாருமே மக்களை தேடி மக்களை மகிழ்வித்தாங்க, அந்த உயர்ந்த உணர்வு ஒளியை எடுத்துதான் அவங்க வின் சென்றாங்க அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. அதையேதான் இங்க அத்திரி மகரிஷி இதை சொல்றாரு. அவர் இந்த மக்களுடைய உணர்வுகளை அந்த வின் செல்லக்கூடிய உணர்வுல அதன் வழியில தான் எடுத்தாரு, அந்த உயர்ந்த நிலை பெற்றாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்மளும் நம்ம குருநாதர் சரி ஈஸ்வரப்பட்டுரும் அவங்களும் இதை மக்களை தேடி வந்துதான் இதை கொடுத்தாங்க. நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம பாக்குறவங்க எல்லாருக்குள்ளயும் இந்த உயர்ந்த உணர்வை ஊட்டி அவங்களுக்குள்ள மகிழ்ச்சி வரை செய்து அந்த மகிழ்ந்த உணர்வின் துணை கொண்டுதான் நம்ம இந்த வின் செல்லக்கூடிய ஆற்றலை பெற முடியும் அப்படிங்கறத இதுல அதாவது அதுல இருக்கக்கூடிய நுண்ணிய விஷயங்களை நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை நம்ம மனிதர்களோட தான் வாழ்றோம். ஆனா எந்த உணர்வை தட்டி எழுப்பணும், எந்த உணர்வை சுவாசிக்கணும், எந்த உணர்வை நமக்குள்ள வளர்க்கணும், எந்த உணர்வு உயிரான்மாவை ஒளியா மாற்றணும் அப்படிங்கறத
உடலுக்கு பின் மறந்த பின் நாம் எதை கொண்டு செல்கின்றோம் என்று தன் உணர்வுக்கு சிந்திக்கும் போதுதான் அவன் உணர்கின்றான். அரசை தொடர்ந்து தன் நிலைகள் மற்ற தனக்குள் எடுத்து வந்தான் அந்த அகசி அதன்று அதன் அகசியுடைய தன்மைகள் எவ்வாறோ அதை போன்றுதான் அன்று இவர்கள் யார் எடுத்ததோ அத்திமா மகரிஷி அந்த அகசியனை போன்றே காடு வனம் என்ற நிலைகள் கொண்டு ஒவ்வொரு மனிதனின் உயிரில் ஜீவித்தான் ஆக ஜெபித்தார். ஆக அங்கேதான் கடவுள் ஒன்று அந்த ஒவ்வொரு உடலின் தன்மைகள் புனிதம் பெற வேண்டும், அங்கே மகிழ்ச்சியின் நிலைகள் தகுந்த வேண்டும் என்ற உணர்வின் அலையை தனக்குள் காட்டுக்குள் என்று காட்டு மிருகங்கள் தன்னை எவ்வளவு தாக்க வந்தாலும் அவன் உணவின் பசி பசி என்ற நிலைகள் இல்லாதபடி அவன் மந்திரத்தாரே எந்தெந்த உணர்வின் தன்மை எடுத்து கூடுவிட்டு கூடு பாய்ந்து அவன் மந்திர சக்தி கொண்டு பிறரை எப்படி அவன் மாய்க்க எண்ணினானோ அதே மந்திரத்தை அவன் திருப்புகின்றான். தன் வாழ்க்கையுள்ள நிலைகளை தனக்கும் ஒவ்வொரு உயிரின் தன்மையும் அந்த உணர்வால் விளைய வேண்டும் என்று ஒவ்வொரு உயிரின் கடவுளாக மதித்தான். அந்த உடலிலே இருக்கக்கூடிய அருக்குணங்களின் நற்குணம் சுவை உள்ள நிலைகள் அந்த மகிழ்ச்சியில் தோன்ற வேண்டும் என்று மனிதனை நோக்கி ஜெபித்தான். ஆக மனித வாழ்க்கைக்குள் இவன் ஆசையின் அல்லைகள் கடந்து அவன் தனித்து நின்று தான் கடவுள்களை பார்க்க வேண்டும் என்ற உணர்வன் தந்து கொண்டான். அந்த அத்திரிமா மகிழ்ச்சி மக்களின் உயிரை எண்ணி அந்த உணர்வுக்குள் மகிழ்ச்சி தோன்றும் உணர்வின் தன்மை கூட்டி அவன் ஜெபநிலையில் இருந்து அவன் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மைதான் எல்லா இடங்களிலையும் அவன் ஈர்த்து கொண்ட நிலைகள் எங்கெங்கெல்லாம் ஜெபித்தார்களோ அங்கெல்லாம் நீர்நிலைகள் உண்டு. அந்த அரசியல் மகிழ்ச்சி போல அந்த அத்திரி மகரிஷியுடைய தன்மை ஏனென்றால் அரசனாக இருந்து தன் அறியா தன்மையில் அந்த இருந்த நிலைக்கும் மந்திரத்தாலே தான் செல்ல வேண்டும் என்று எண்ணினாலும் மந்திரத்தாலே மணியுடைய நிலைகள் அரசனுடைய போர் தன் ஆசி வாழ்க்கையுடைய நிலைகள் வளர்த்தும்போது எதிரிகளை வீழ்த்தும் நிலையும் அவனை அழிக்கும் உணர்வை தான் இங்கு கூடியது. அந்த கூடிய உணர்வு இவனுக்குள் சென்றதும் இவனுடைய உடலும் அவ்வாறே செல்லும் என்ற நிலையில் தான் கண்டறிந்த உண்மை பிற்பாடுதான். அவன் அந்த அத்திரி மகரிஷி தன் நிலைகளே இதை மாற்றி மக்களின் உயிரை கடவுளாக மதித்து அந்த உணர்வின் எண்ணங்கள் கொண்டு அந்த உடலின் தன்மை கோயிலாக மாற்றி அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய நல்ல உணர்வின் தன்மை தெய்வங்களாக மாற்றி அதை பூஜிக்க தொடங்கினான். அப்போ பூஜிக்கும் போதுதான் எந்த மந்திர ஒடிகொண்டு எடுத்தாலும் அருகே விண்ணை நோக்கி ஏசினான். அந்த காட்டில் அந்த வியாசகனுடைய தத்துவத்தை போன்று விண்ணின் சுரக்கத்தையும் அந்த மகரிஷியுடைய அறுவடியை தனக்கு கூட்டி இங்கு இருக்கக்கூடிய மாசுபடும் உணர்வுடைய நிலைகளை அனைத்தும் ஒரு உள்ளத்துக்குள் அதை தோன்றி அந்த உணர்வு மூச்சலைகளை வெளிப்படுத்தி செய்து நீர்நிலைகளை அங்கு கொட்டை செய்து அதன் வழிகொண்டே மக்களுடைய நிலைகள் மகிழச் செய்து அவன் பசிக்காதென்று இந்திய நிலைகள் வந்தாலும் அவன் பசி தீர்த்து மகிழ்ச்சியின் எண்ணங்களை ஓட்டச் செய்து அந்த எண்ணத்தின் அடிவிலே தான் சுவாசிச்சு அந்த ரிஷியின் தத்துவத்தை தனக்கு பெற்று மக்கள் எண்ணத்தின் உணர்வலைகளுக்குள் சிறு அலைகளாக இருந்தாலும் பெரு அலைகளாக கூட்டி அந்த அலையின் தொடர்பெடிச்சு கொண்டு அந்த அலைகளை நிலங்கி நான் சிறுதூரில் பெருமெல்லும் போன்று நான் நீர் நிலைகள் வந்தவுடனே குப்பைகள் அடித்துச் செல்வது போன்று அந்த மீனானே அகஸ்தியன் அத்திரி மக்களுடைய உணவின் கடல் அலைகளிலேயே தான் தொங்கி சென்று அவன் மின் செல்வதற்கு அந்த மார்க்கத்தை சென்று அவன் உயிராத்மா வெளியிலே சென்ற பின் மின் செல்வதற்கு மக்களின் உணர்வலைகளை தட்டி எடுத்தினான். அவன் வழியிலேயே சென்றான் அத்திரி.